அப்படி இருந்தால் ஆரம்பிச்சுக்கலாம் சுவாமி.
ஆ
பில்ஜி கனெக்ட்.
வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத் போதம் தத்பாத யுக்மதர தீர்வபிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி குருநாரத வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குரு பதயோரர்ப்பித ஸ்வாத்ம பாஹாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா ப்ராப்த மோக்ஷாஶ்ரமந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்ஶ்ரயே தேஹி கேந்திரம் அஸ்மத் குருப்யோ நமஹ அஸ்மத் பரம குருப்யோ நமஹ அஸ்மத் சர்வ குருப்யோ நமஹ ஸ்ரீமதே வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீ மஹாபூர்ணாய நமஹ ஸ்ரீமத்யாமுனமுனயே நமஹ ஸ்ரீராமமிஸ்ராய நமஹ ஸ்ரீபுண்டரீகாக்ஷாய நமஹ ஸ்ரீமன்நாதமுனயே நமஹ ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹ ஸ்ரீமதே விஷ்வக்சேனாய நமஹ ஸ்ரீயை நமஹ ஸ்ரீதராய நமஹ ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யபஹத ஸ்பிருஹம் ஸ்வதந்திரம் ஸர்வதந்த்ரேஷு வேங்கடேஷாஹ்வயம் மஹ. ஆச்சாரிய பரம்பரையில் சுவாமி நிகமானந்த மகாதேசிகனுடையதான அற்புதமான பரம பவித்திரமான மகிமைகளை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு பரமபோக்கியமாக இந்த உபன்யாசம் நடந்து கொண்டு வருகிறது. நீங்கள்லாம் ரொம்ப ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் விஸ்வாசத்தோடையும் சுவாமி தேசிகனை பற்றி கேட்கிறோம் என்ற சந்தோஷத்தோடையும் கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதான தகவலும் அப்படியே எனக்கு ரொம்ப பரம உற்சாகத்தை தருது. நம்முடைய சுவாமி தேசிகன் போலே நமக்கு ஒரு அற்புதமான வழியை காட்டி கொடுத்தார் போலே இன்னொரு சம்பிரதாயத்திலே இவ்வளவு அற்புதமான ஒரு உபாயத்தையும் ஒரு நல்ல வழியையும் காட்டி கொடுத்தவா இல்லை. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணி பள்ளியானே என்று ஆழ்வார்களுடைய சம்பிரதாயம் சரண்யா பிரபோ அந்திம காலத்திலே வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வார்ந்த நீர் குழிக்கண்கள் மிழற்ற தாயொரு பக்கம் தந்தையொரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அலற்ற என்று எல்லாவற்றிலும் அசக்தனாய் எல்லாரும் ஐயோ என்று இறங்க வேண்டும்படியா இருக்கும் அந்த துர்தசையிலே ஒரு ஸ்மரணமும் இல்லாமல் வெறும் வலி மாத்திரம் இல்லை வலி கூட இல்லாமல் அப்படியே அசேதனம் போலே கிடக்க வேண்டிய திசையிலே உன்னை பற்றி எங்க நினைக்க போறேன் சரண்யா சர்வேஸ்வரா உன்னை அப்பொழுது நினைச்சு உன்னை ஆசைப்பட தெரிய போறதில்லை. ஆனால் அந்த தசைக்கு முன்னாலே இந்த தசையிலே அப்பா எனக்கு அந்த தசை வரும்போது நீ என்ன நினைச்சுண்டு நீ எனக்கு கிருபை பண்ணி நீ என்னை உன்னுடைய சரணாரவிந்தத்திலே சேர்த்து கொள்ள வேணும்னு இப்போ பிரார்த்திக்கிறேன். இந்த பிரார்த்தனையே உன்னை எப்பவும் பிரார்த்திச்சுதா வச்சுக்கொண்டு அந்திம தசையிலே எனக்கு உன்னுடைய திவ்யமான சரண கமலங்களை தர வேணும் என்று பிரார்த்திச்சால் பெருமாள் பரம கிருபாலுவான பெருமாள் தயா சமுத்திரமான எம்பெருமான் இந்த சேதனனுடைய நம்முடைய இந்த பக்தனுடையதான பிரார்த்தனைய தன்னுடைய ஹிருதயத்திலே தனக்கு ஒரு பெரிய பாரமான பிரார்த்தனையை கொடுத்தார் போலே ஏற்றுக்கொண்டு நன்னையே நம்மையே நினைச்சுண்டு இந்த சரணாகதி என்கிறதான இந்த பிரார்த்தனா ரூபமான ஆத்ம பரநியாசத்தை தான் தனக்கு இந்த ஜீவன் செய்து கொடுத்ததான மிகப்பெரிய உபகாரமாகவே பாவிச்சுண்டு இந்த ஜீவாத்மாவை பெருமாள் தன்னுடையதான சரணாரவிந்தத்திலே சாஸ்வதமாக சேர்த்து கொண்டு என்றைக்கும் பிரியாமல் அடிமை கொடுப்பான் என்றுதான இந்த ஆழ்வாருடையதான எதிர்பார்ப்பு ஆழ்வாருடையதான சம்பிரதாயத்தையே மிகவும் வாத பிரதிவாதங்களோடே இரகசியார்த்தங்களோடே தன்னை நம்பி வந்த சிஷ்யர்கள் விஸ்வசித்த சிஷ்யர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லிக் கொடுத்து இதுவே எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஒரு உயர்ந்த உபாயம் இது அனைவரும் அறிய வேணும்னு தமிழ் பாஷையிலேயும் பல பல விதமாக சொல்லிக் கொடுத்த சுவாமி தேசிகனைப் போலே ஒரு பரந்த விசாலமான கிருபை பெருமாளுக்கு எத்தனை கிருபை உண்டோ அத்தனை கிருபையையும் தேசியனிடத்திலே காணலாம். அப்பேற்பட்ட உயர்ந்த ஆச்சாரியர் நம்மை போலே என்றும் நமக்கு எப்பொழுதும் பணத்தை பற்றி பலகாலம் சிந்தனை பண்ண வேண்டியிருக்கு, குடும்பத்தை பற்றி பலகாலம் சிந்தனை பண்ண வேண்டியிருக்கு, தேக ஆரோக்கியத்தை பற்றியும் பலகாலம் சிந்தனையே பண்ண வேண்டியிருக்கு, எல்லாம் போக உத்தியோகத்திலே செய்யக்கூடிய வேலைகள் நம்ம மறந்து அதையே யோசிச்சு யோசிச்சு அதையே செய்ய வேண்டும்படியா இருக்கு. இப்படியே வாழ்நாள் போறது, இப்படி வாழ்நாள் போனா இவன் எந்த நேரத்திலே பகவான் பக்தி யோகிகளுக்கு கிடைக்க வேண்டிய பெருமாளை இப்படியே வாழ்நாளே தீர்த்து கட்டுகிற இந்த சேதனனுக்கு என்ன செய்து கொடுக்கலாம்? கலியுகம் வரப்போறது, ரொம்ப மோசமான கலியுகம் வரப்போறது. இந்த மோசமான கலியுகத்திலே கலி புருஷன் எத்தனையோ கெட்ட விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போறான். அத்தனை கெட்ட விஷயங்களையும் அத்தனை மலை போலே பாரம் பாரமாக வந்து இவனை அழுத்தினால் இந்த ஜீவன் இப்படி கெட்டுப்போகக்கூடாதேன்னு ரொம்ப கிருபையோடே பெருமாள் சுவாமி தேசிகனை அவதாரம் பண்ண வச்சு அந்த சுவாமி தேசிகன் இத்தனை கலியுகத்திலும் இத்தனுடைய கலியனுடைய கொடுமையிலையும் கூட அந்த கிருதயுகத்தின் ஆரம்பத்தில் எப்படி தபஸ்விகளான மகரிஷிகள் பரமானந்தமாக பெருமாளுடைய திவ்ய சரணாரவிந்தத்தை அடைந்தார்களோ அது போன்றதான பெரிய கொடுப்பனை கிடைப்பதற்கு நல்ல மார்க்கம் உண்டு, எளியதான மார்க்கம் உண்டு என்று சரணாகதி மார்க்கத்தை பெருமாள் சுவாமி தேசிகனை கொண்டு நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக காட்டி கொடுத்துருக்கார். அந்த சம்பிரதாயத்தை நாம் சேர்ந்திருக்கோம் என்பதனாலேயே நமக்கு ஒரு பெரிய நிம்மதி, நமக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி உண்டு. நம்முடைய சம்பிரதாயம் சரணாகதி சம்பிரதாயம், இது நம்மாழ்வாருடையவும் பாஷ்யகாருடையவும் சுவாமி தேசிகனுடையவுமான ரொம்ப அத்தியுதமான சம்பிரதாயம். கள்ளங்கவடில்லாமல் பெருமாளையும் ஆசைப்பட்டு நம்ம போன்றதான சேதன வர்க்கங்களையும் ஆசைப்பட்ட பரம பவித்திரமான ஆச்சாரியர்கள் நிறைந்த ஒரு குரு பரம்பரை நம்முடைய குரு பரம்பரை. அந்த குரு பரம்பரையை அன்று தொட்டும் இன்றளவும் பெருமாளுடைய தாயாருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே மேலும் மேலும் அடுத்தடுத்து உயர்ந்த உயர்ந்த நல்ல நல்ல ஆச்சாரியர்கள் எல்லாம் ஏற்பட்டு இன்றைக்கும் நமக்கு அந்த சம்பிரதாயத்திலே நமக்கும் ஒரு ஒரு சேர்த்தி, நமக்கும் ஒரு அன்வயம், அதனாலே நமக்கும் ஒரு லாபம் கிடைக்கும் அளவுக்கு ஆச்சாரியர்களும் பெருமாளும் தாயாரும் நம்ம அனுகிரகிச்சிருக்கா. இப்பேற்பட்ட உயர்ந்த சம்பிரதாயத்திலே எல்லா ஆச்சாரியர்களும் சந்தோஷப்படும்படியாயும் கொண்டாடும்படியாயும், ஆஹா என்ன பாக்கியம் பண்ணினோம் என்று நினைத்து பூரிச்சு போகும்படியாயும் கிடைச்சிருக்கிற நம் ஆச்சாரிய சார்வபௌமனான சுவாமி நிகமானந்த மகாதேசிகனுடைய திவ்ய பிரபாவத்தை நமக்கு அனுசந்தானம் பண்ணும்படியாக இப்படி ஒரு வாரத்திலே ஒரு மணி நேரம் கிடைப்பது என்பது எப்படி பாரத தேசமெல்லாம் சுத்தி ஒரு கங்கையிலே போய் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முழுக்கு போட்டா கங்கா ஸ்நானம் பண்ணினால் எப்படி உயர்ந்த ஒரு பெரிய திருப்தியும் பெரிய புண்ணியமும் கிடைக்கிறதோ அதுபோல வாரமெல்லாம் வருடமெல்லாம் நம் சொந்த காரியத்திலே சுத்திட்டு இருந்தாலும் ஒரு மணி நேரம் அந்த சுவாமி தேசிகனுடையதான திவ்ய சரித்திரத்தை பிரபாவத்தை அவருடையதான ஸ்ரீ சூக்திகளை அவருடையதான சுவாமி தேசிகனுடையதான அந்த பக்தியை ஞானத்தை வைராக்கியத்தை நாம் அனுசந்திக்கும் போது நமக்கு இப்படி பாரதமெல்லாம் எதெதற்கோ சுத்தினால் கங்கையிலே போய் ஆச்சரியமாக குளிர்ற ஒரு முழுக்கு போட்டா ஒரு ஸ்நானம் பண்ணினா அந்த கங்கா தீர்த்தமானது கங்கா தீர்த்த ஸ்நானமானது எப்படி ரொம்ப பவித்திரமாயும் திருப்தியாயும் இருக்குமோ சாந்தியை கொடுக்குமோ அதுபோல நல்ல சாந்தியையும் நல்ல பகவத் அனுகிரகத்தையும் ரொம்ப பெரிய பாக்கியத்தையும் கிடைக்காத கொடுப்பனையும் தரக்கூடியது நம் ஆச்சாரியனை பற்றி இப்படி நாம் நினச்சிக்கிறது. என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே சாஹானிஹி தன் மகச்சித்ரம் சாப்ராந்திஹி சாச்ச விக்ரியான்னு சொன்னான். என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி, ஒரு க்ஷணம் இந்த புத்திக்கு பணத்தை பற்றி நினைப்பு வந்ததோ இல்லை பந்துக்களை பற்றி நினைப்பு வந்ததோ இல்லை நம்ம ஆரோக்கியத்தை பற்றி வியாதியை பற்றி நினைப்பு வந்ததோ இல்லை சண்ட சச்சரவுகளை பற்றி நினைப்பு வந்ததோ அந்த க்ஷணமெல்லாம் இந்த ஆத்மாவுக்கு என்ன வந்ததுன்னா இது இந்த பிராந்தி வந்துடுத்து பைத்தியம் பிடிச்சு போச்சு. எவ்வளவு அழகாக பகவானையே நினைக்க வேண்டிய அதற்காக கொடுத்திருக்கிற இந்த சைதம் என்கிறத சைதன்யம் என்கிறதான அறிவை கொண்டு அல்லாத விஷயங்களையெல்லாம் தப்பான விஷயங்களையெல்லாம் நினைக்க நினைச்சோமானால் எப்படி நான் சொல்லுவாளே சாதாரணமாக சொல்லுவா, நாய்க்கு நல்ல பதார்த்தத்தை காட்டி கொடுத்தாலும் இது அமேத்தியத்தையே ஆசைப்பட்டுண்டு அதையே நினைச்சுண்டு அது கிடைக்காதான்னு எப்படி சிந்திச்சுட்டு இருக்குமோ அதுபோல சர்வேஸ்வரனான ஆனந்த பரபிரம்மத்தை நினைக்க வேண்டியதான இந்த ஆத்மாவானது அனர்த்த பரம்பரையிலே மூழ்க வேண்டும்படியாக எப்படி அல்ப விஷயங்களை நினைச்சா நிச்சயம் அந்த ஆத்மாவுக்கு அந்த க்ஷணம் பைத்தியம் பிடிச்சதோ அந்த க்ஷணம்தான் அது பாவம் பண்றது அந்த க்ஷணம்தான் தப்பு பண்றது. என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோன சிந்தியதே, ஒரு முகூர்த்தம் எந்த முகூர்த்தத்திலே பகவத் ஸ்மரணம் இல்லாமல் போச்சோ எந்த க்ஷணத்திலேன்னு அர்த்தம், எந்த க்ஷணத்திலே பகவத் ஸ்மரணம் இல்லாமல் போச்சு அந்த க்ஷணமெல்லாம் பைத்தியம் பிடிச்சு போச்சு இந்த ஆத்மாவுக்கு என்று மகர்ஷிகள் அனுதாபப்படுகிறார்களே அதுபோல எந்த க்ஷணம் நமக்கு ஆச்சாரியால நினைச்சுக்க முடியாம இப்போ சுவாமி தேசிகனுடையதான திவ்ய பவத்தை திவ்ய வைபவத்துக்கு அப்போ நினைச்சு சந்தோஷப்பட முடியாம வேற காரியங்கள் வருதோ அப்பெல்லாம் நாம் ரொம்ப தப்பு தான் பண்றோமோ என்று உண்மையாக நினைச்சுக்க வேண்டியிருக்கும். அப்பேற்பட்டதான இழக்க முடியாத மறக்க முடியாதான உயர்ந்த சுவாமி தேசிகனுடைய திவ்ய வைபவத்துல எப்படி அந்த சுவாமி தேசிகனை எந்த முகத்தினாலே அனுபவிக்கிறதுன்னு திகைக்க வேண்டும்படி இருக்கு அடியனுக்கு. சுவாமியனுடைய கவிதா சாமர்த்தியத்தை சொல்றதா இல்ல தர்க்க சாமர்த்தியத்தை சொல்றதா, வேதாந்தாச்சாரியராக எழுந்தருளிந்த அந்த மகாபிரபாவத்தை சொல்றதா, சிஷ்யாளுக்கு என்ற பரம கிருபையோடைய சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்ணி காட்டி கொடுத்ததான அந்த பாடுபட்ட சிரமங்களை நினைச்சு சொல்றதா, எத்தனை கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினேன்னு அனுசந்தானம் பண்ணினாரே, இந்த சுவாமி தேசிகனுடையதான உயர்ந்த கல்யாண குணங்களை வரிசைப்படுத்தி அனுபவிக்கிறதா, சுவாமி தேசிகனுடையதான திவ்ய தனியன்கள் நாம் அனுசந்தானம் பண்ணும்போது முக்கியமாக மூன்று தனியன வச்சுருக்கோம், நான்கு தனியனை வச்சுருக்கோம், அதில் மூணு சம்ஸ்கிருத தனியனும் ஒரு தமிழ் தனியனுமாக, அதில் முதல்ல இவ பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அனுகிரகிச்சதார் அத்தியுதமாக மந்திரம் போலே ஆச்சாரியால் ரொம்பவும் வசத்தியாக பாவிச்சதான் ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் என்பதாக இந்த ஒரு மந்திரம் போலே இருக்கக்கூடிய இந்த தனியனிலே சுவாமி தேசிகனை பரிபூர்ணமாக அனுபவிச்சார் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி ராமானுஜதயா பாத்திரம்னு அனுபவிச்சார். சாட்சாத் ராமானுஜருடைய பரிபூர்ண தயைக்கு ஒரு பாத்திரம் உண்டு என்று சொன்னால் நம் தேசிகனைத்தான் சொல்லணும். ஞானத்துக்கெல்லாம் வைராக்கியத்துக்கெல்லாம் ஒரு அலங்காரமான பெரிய அணிகலனாக இருப்பவர் சுவாமி தேசிகன். ஞானத்தினாலே வைராக்கியத்தினாலே சுவாமிக்கு பெருமை இல்லை, ஞானத்துக்கும் வைராக்கியத்திற்கும் ஒரு அணிகலன்னு சொன்னால் சுவாமி தேசிகனை சொல்லணும். சுவாமி தேசிகன் ஞானபூர்ணராய் வைராக்கிய பூர்ணனாய் இருந்ததினாலே அந்த தத்துவ ஞானத்துக்கும் அந்த வைராக்கியம் என்கிறதான அந்த உயர்ந்ததான தர்மத்துக்கும் ஒரு பெருமை தேசிகனாலேன்னு சொல்லணும். அப்படி அவ்வளவு பெருமையோடு எழுதியிருந்தவர் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். சாட்சாத் வேங்கடநாதன் என்றதான திருநாமத்தை திருவேங்கடமுடையானுடைய பரிபூர்ண அவதாரமாகவே வந்து நமக்கெல்லாம் காட்சி கொடுத்தவர் என்றதான் அந்த பெருமையை நினைச்சுக்கிறதா இல்லை? பெருமாள் இந்த பிரபஞ்ச சிருஷ்டியிலே யாருக்கும் தராத அத்தியுதமான உயர்ந்ததான விருதும் வேதாந்தாச்சாரியர் என்கிறதான விருதும் வியாச மகர்ஷியை சொன்னால் அவரைத்தான் சொல்லணும் வேதாச்சாரியர் என்று. அந்த ஸ்தானம் இருக்கே அது ஒவ்வொரு சதுர்யுகத்திலேயும் இப்படியான ஒரு ஸ்தானத்தை ஒருத்தருக்கு வியாசர் என்கிற பெயர் வச்சு கொடுப்பார் பெருமாள். கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் விதி நாராயணம் பிரபும் கோஹ்யன்யோ பூவி மைத்ரேயா மகாபாரத கிருத் பவேத் என்றார் பராசர பிரம்மர்ஷி. அது கிருஷ்ணத்வைபாயனர் என்கிற பெயருடையவருக்கு வியாசர் என்கிறதான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து பெருமாள் சகல வேதங்களையும் அவரிடத்திலே ஒப்படைச்சு வேதாச்சாரியர் என்கிறதான ஒரு பெருமையை கொடுத்தார். அப்படி வேதாச்சாரியர் என்கிற ஒரு பெருமை ஒவ்வொரு சதுர்யுகத்திலையும் ஒருத்தருக்கு அகப்படும், ஆனால் வேதாந்தாச்சாரியர் என்கிற பெருமை யாருக்கு இதுவரைக்கும்? சுவாமி தேசிகருக்கு மாத்திரம். மற்றவா கொடுக்கலாம், மற்றவா யாரும் கொடுக்கலாம், ஆனால் பெருமாள் தன்னுடைய திருவாக்குனாலே கொடுத்த பெருமை வேதாந்தாச்சாரியர். அதனாலே நம் ஆச்சாரியரே சுவாமி தேசிகனை நாம் நினைச்சுக்கும் போது எல்லா மகர்ஷிகளுக்கும் சர்வஸ்ரேஷ்டராய் சர்வ வேதங்களுக்கும் ஆச்சாரியராயிருந்த வியாசாச்சாரியருக்கும் மேலே நம் ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் என்று பகவான் சர்வேஸ்வரன் ரங்கநாதன் கொண்டாடி கொடுத்த பிருதமாச்சே வேதாந்தாச்சாரியர் என்று. நம்முடைய ஆச்சாரியருடைய நமக்கு கிடைச்சிருக்கிற ஆச்சாரியர் சாமான்யப்பட்டவரே கிடையாது, எல்லா முகத்தினாலும் அவரை எல்லா விதத்தினாலும் வசந்தவர். அதனாலே இவரை வேதாந்தாச்சாரியர்னு நினைச்சு கொண்டாடுவோமா? சுவாமி தேசிகனுடையதான திருக்குமாரர் தன்னுடைய அப்பாவுக்காக சொல்லலை, தன்னுடைய பெயர்பட்ட ஆச்சாரியர் என்று நினைத்து கொண்டாடி ஆச்சரியமான தனியான சொன்ன ஸ்ரீமான் வேங்கடநாதாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாஹிருதி ஸ்ரீமான் வேங்கடநாதாரியா. எடுத்த உடனே ஸ்ரீமான் அப்படின்னர், ஸ்ரீமான் தன்னுடைய தோப்பனார் சொல்றார். சாதாரணமாக இப்பெல்லாம் நாம் போடுவோம் அவர் ஸ்ரீமான் ராகவன் ஸ்ரீமான் கிருஷ்ணன் என்று போடுவோம். எதுக்காகனா அவள்லாம் கௌரவப்பட்டவா, பணம் வச்சுட்டு இருக்கிறவா, அது பணத்தில் ஒன்றும் குறைவில்லாதவான்றதுனாலே ஸ்ரீமான்னு போடுவோம். பணத்திலே குறைவில்லாதவாழைத்தான் ஸ்ரீமான்னு போடுற வழக்கம் பொதுவாக மனுஷாளுடைய சுவாவம். அது ஒன்றும் சோத்துக்கே வலி வழி இல்லாதவனப்போ யாரும் ஸ்ரீமான்னு சொல்ல மாட்டா. நல்ல ஐஸ்வர்யம் இருந்தா ஸ்ரீவான்னு சொல்லுவா. ஆனா அடுத்த நாளைக்காக ஆத்துல ஒரு நயா பைசா கூட இல்லாத சுவாமி தேசிகன தான் பிறந்த நாள்லேருந்து பார்த்த திருக்குமாரர் என்ன சொன்னார், எங்க அப்பா தான் பணக்காரர்னு அவர் பாருங்கோ. எங்க அப்பா தான் பணக்காரர், சுவாமி தேசிகன் தான் பணக்காரர் உலகத்திலேயே. என்ன அவ்வளவு ஐஸ்வர்யம் வச்சிருக்காரு, என்ன ஐஸ்வர்யம்னு சொல்லணுமா? கொள்ளும் பயனில்லை குப்பை கிளர்த்தன்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்துனும் வாய்மை இழக்கும் புலவீர்கள். நம்மாழ்வா சாதிக்கிறார். ஐஸ்வர்யம் எத்தனை கோடி இருந்தா என்னப்பா, அத்தனை கோடி ஐஸ்வர்யத்தையும் பெருமாளுக்கு நான் கொடுத்தேன், பெருமாளை நான் விலைக்கு வாங்கிட்டேன், அதனால இவ்வளவு பணம் கொடுத்தியே நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு பெருமாள் சொல்லியிருக்காரா இது வரைக்கும்? ஆழ்வார தான் கேட்கிறார். கொள்ளும் பயனில்லை குப்பை கிளர்த்தன்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்துனும் வாய்மை இழக்கும் புலவீர்கள் அப்படின்னு. எப்படி மலமலையா குப்பையை வச்சுண்டு இந்த குப்பையினாலே நான் மோட்சத்துக்கு போகிறேன்னு சொன்னாலும் செல்லாதோ, மலமலையா ஐஸ்வர்யத்தை வச்சுண்டு இந்த படத்தினாலே நான் மோட்சத்துக்கு போகிறேன்னு செல்லாதோ, அப்போ மலமலையான ஐஸ்வர்யம் மலமலையான குப்பையும் ரெண்டும் மோக்ஷம் என்கிறதான அந்த ஆனந்த புருஷார்த்தத்துக்கு ரெண்டும் உபயோகப்படாது. கொள்ளும் பயனில்லை குப்பை கிளர்த்தன்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்து வாய்வை இழக்கும் புலவீர்கள். வித்வான்களை பார்த்து சொல்றார் நம்மாழ்வார், ஐஸ்வர்யத்தினாலே என்ன குப்பையினாலே என்ன சாதிக்க முடியுமோ அதைத்தான் ஐஸ்வர்யத்தினாலையும் சாதிக்க முடியும்னாரு. அப்படி அதனால நம்ம சுவாமி தேசியனுடைய திருக்குமாரர் எங்க அப்பா தான் பணக்காரர்னு, ஏன்னா எங்க அப்பா கிட்ட அவ்வளவு ஆச்சரியமான வேதாந்த சாரம் இருக்கு. இந்த வேதாந்த சாரமானது எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் குறையாத மேல 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 பெருமாளுடைய கிருபையை அபிவிருத்தி பண்ணி எல்லாரையும் பணக்கார அளக்கக்கூடிய ஸ்ரீமான் எங்க அப்பா. ரகுவம்சத்திலே காளிதாசன் சொல்லுவான், ரகுவம்சத்திலே இப்போ ரகு அந்த வம்சத்துல ஒருத்தர் போய் பிச்சை எடுக்க போய் ஒருத்தர் போய் ராஜாவினிடம் போய் பணம் கேட்க போறாருன்னா, அதுக்கப்புறம் அவர் அந்த ராஜாவினிடத்திலே வாங்கின பணத்தை அவர் எத்தனையோ பேருக்கு கொடுத்துட்டு அடுத்த வாழ்லாம் இனிமே யாரிடமும் போய் பிச்சை கேட்க வேண்டாத அளவுக்கு வாரி கொடுக்கற அளவுக்கு ரகு கொடுப்பாருனாரு. ஒரு வரிசையா நிக்கிறா ராஜாவினிடத்திலே வாங்கிக்கிறதுக்கு நிக்கிறா. ராஜா முதல்ல வந்தவனுக்கு கொடுத்துட்டார், நிறைய கொடுத்துட்டார். அவர் பார்த்தார் இவ்வளோ பணமா, நான் கேட்டது எவ்வளோ, ராஜா கொடுத்தது எவ்வளோ, இவ்வளோவா கொடுத்துட்டான், இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இதை வச்சு எத்தனையோ பேர் கொடுக்கலாமேன்னு. அதுக்கப்புறம் ரகுவனிடந்து பணம் வாங்கினவ அடுத்த வாளுக்கு அவளே கொடுத்து அதுக்கப்புறம் ரகுவனிடத்துல போய் இன்னொத்த நிக்க வேண்டாம் அந்த மாதிரியாக்கும். அவர் முதல்ல கொடுக்கறவருக்கே அந்த மாதிரியான ஒரு பெரிய ஐஸ்வர்யம் அப்படி கொடுப்பார் ரகு என்று வரும். அதுபோல சுவாமி தேசிகனிடத்திலே வந்து ஆசிரியிச்சவ அவ அடுத்த வாழ்க்கு கொடுக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் எங்க அப்பா அவரிடத்துல இருக்கு. வேதாந்த சாரம் இருக்கு. எவ்வளவு கொடுத்தாலும் எல்லாரையும் ஒசத்தக்கூடிய அப்பேற்பட்ட எங்க அப்பா வாக்கு அவர் தான் பணக்காரர் அப்படின்னார். ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவி தார்க்கிக கேசரி. எங்க அப்பா எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் சாமானியப்பட்டவர் இல்ல, கவி கேசரி தார்க்கிக கேசரி என்பதாக சொன்னார். நாம் இன்னைக்கு எடுத்துக்க போற சப்ஜெக்ட் என்னன்னா, நம்ம சுவாமி தேசிகன் அவர் வேதாந்த ஆச்சாரியராயிருந்தார் என்று சொன்ன சமஸ்யாசகஸ்ரீ என்று பெயர் வாங்கினார். சர்வதந்திர சுதந்திரன் என்ற ஆச்சரியமான திருநாமம் இருந்தது. சர்வ எப்படி எத்தனையோ உயர்ந்த திருநாமங்கள் இன்னொருத்தருக்கு என்னைக்கும் சொன்னா அடுக்காது. இதே பட்டத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்தா நிச்சயமா என்னைக்கும் எடுக்காது, இந்த பிரபஞ்ச சிருஷ்டிலேயே எடுக்காது. அந்த மாதிரியான டைட்டில் எல்லாம் சுவாமி தேசிகனுக்கு. அப்பேற்பட்ட ஆச்சாரியர் நமக்கு கவி சிம்மமா இருந்தார். அதுதான் இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா, நம்ம ஆச்சாரியன் கவி சிம்மமா இருந்தார், தார்க்கிக சிம்மமா இருந்தார், வேதாந்தத்துக்கே ஆச்சாரியரா இருந்தார். கல்யாண குணங்கள்னு சொன்னா அது சுவாமி தேசிகனுக்குத்தான் கல்யாண குணங்கள். அந்த குணங்கள்லே ஏதாவது ஏகாம்சம் நமக்கு இருந்தா நாம் எல்லாம் ரொம்ப ஒசந்த வராம் இந்த அந்த மாதிரி ஜென்மாவே சபலமாயிடும். அந்த மாதிரி கல்யாண குணசாலியா இருந்தார். அது அப்பேற்பட அதனால இந்த பெருமைகள் எல்லாம் சேர்த்து தான் இந்த தனியன் அமையிறது. அது கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. இந்த ஸ்லோகம் சுவாமி தேசிகனுடைய ஜீவித தசையிலே அனுசந்திச்ச ஸ்லோகம் கிடையாது. சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் சுவாமி தேசிகன் திருநாட்டுக்கு 102வது திருநக்ஷத்திரத்திலே சுவாமி இந்த லீலா விபூதியை விட்டு எம்பெருமானுடையதான நித்திய விபூதிக்கு ஆச்சரியமாக எழுந்தருளினார். அவர் எழுந்தருளும் போது அவரை பிரிய முடியாம அந்த துக்கத்திலே சுவாமியினுடைய திருக்குமார் சிஷ்யால் எல்லாம் சூழ்ந்திருக்கச்சே அந்த சுவாமியினுடைய திருமேனிய கண்டு கண்டு கண்ணீர் விட்டு கதறி அந்த சுவாமி தேசிகனுடைய திவ்ய வைபவங்களையெல்லாம் தான் ஜன்ம பிரபிருதி தான் அனுபவித்து தன்னுடைய திருத்தகப்பராராயிருந்த அப்பேற்பட்ட உயர்ந்த ஆச்சாரியருடைய அந்த வைபவங்களையெல்லாம் தான் திருக்குமார் சின்ன குழந்தையாயிருந்து மடியிலே வளர்ந்து அந்த சுவாமியை அனுபவிச்சு அப்பேற்பட்ட அந்த தன்னுடைய திருத்தகப்பனாரான வேதாந்தாச்சாரியருடைய தெய்வ வைபவத்தை நினைச்சு கண்ணீர் விட்டு கதறி எல்லாருக்கும் தான் தன்னுடைய அப்பான்னா அப்படியே ஏதாவது அழுக வரும். ஆனா எப்ப அந்த குழந்தைகளா இருந்தா அப்பாவா இருந்தா ஆத்துல அது எப்படி வளர்ந்தா அவ என்ன அனுஷ்டானத்தோடு இருக்கா என்ன மாதிரியான அல்பத்தனங்கள்லாம் பண்றா எப்படியான சில்லறத்தனமா நடந்துக்கிறா எப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட கோபிச்சுக்கிறா எப்படி தகாத வார்த்தைகள்லாம் கூட பேசுவா என்றெல்லாம் அந்த குழந்தைக்கு ஆத்துல வளர்ற குழந்தைக்கு அப்பாவை பத்தி அது நன்னா தெரியும். என்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கு என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குன்னு அது ஆத்துல வளர்ற குழந்தைக்கு நன்னா தெரியும். ஆனா அது சுவாமி தேசிகனுடைய மடியிலே வளர்ந்து சுவாமி தேசிகனை என்னைக்குமே பரிசுத்த பரமாச்சாரியராகவே சேவிச்சு அனுபவிச்சு ஒரு எப்படியே தங்க புதையில கண்டெடுத்தார் போலே தனக்கு கிடைச்ச அப்பேற்பட்டார் தன்னுடைய திருத்தகப்பனார அனுபவிச்சு அனுபவிச்சு இந்த சுவாமியினுடைய திருக்குமாரர் வரதாச்சாரியர் அந்த சுவாமி தேசிகனுடைய தான் அந்த சரம திருமேனிய அப்படியே ஜொலிக்கிற நித்தியசூரி போலே வாழ்ந்த சுவாமி தேசிகனுடைய திருமேனிய அதை பிரதக்ஷணம் கதசீல பிரதக்ஷணம் பண்ணச்சே கதறிண்டு அனுபவிச்ச ஸ்லோகம் இது. கவி தார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. எப்பேற்பட்ட கவிசிம்மமா இருந்தார். இந்த கவிகளுக்கு கவிகளுக்கெல்லாம் சிம்மமாய் சர்வசிரேஷ்டராய் எல்லா கவிகளும் இவர்தான் கவி என்று மகாகவி என்று கொண்டாடும்படியா இருந்தார். தர்க்கவாதம் பண்றவாள் ஒரு நாளும் சுவாமி தேசிகனுடைய ஒரு தர்க்கத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. 100 தர்க்கத்தோடே வருவா ஒரு தர்க்கத்தினாலேயே அத்தனை பேரையும் முறியடிப்பார் எங்க தோப்பனார். அப்படி இருந்தார் தார்க்கிக சிம்மமா இருந்தார். கல்யாண குணசாலினே உயர்ந்த குணங்கள் எல்லாரிடத்திலும் கிருபை எல்லாரும் நன்னா இருக்கணும்னு எண்ணம் எல்லாருக்கும் உபகாரம் பண்ண வேணும்னு ஆசை யார் வந்து கேட்டாலும் தெளிவுபடுத்தக்கூடியதான கல்யாண குணம் அனுகிரகத்தினாலேயே எல்லாருடைய கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு விசாலமான மனதும் பரிசுத்தமான அனுகிரக புத்தியும் அசூயையே இல்லாமே யாரிடத்திலும் எந்த தோஷத்தையும் பார்க்காமே மற்றவாளையெல்லாம் தன்னை போலேயே உயர்ந்த ஒரு சத்புருஷர் ஆக்கக்கூடிய நம்ம ஆச்சாரியனான சுவாமி தேசிகனை பத்தி திருக்குமாரர் கல்யாண குணசாலி இல்லையா எங்கப்பா கவி சிம்மம் இல்லையா தார்க்கிக சிம்மம் இல்லையா கல்யாண குணசாலி அல்லவா ஸ்ரீமான் இல்லையா இப்ப ஏற்பட்ட வெங்கடநாதன் வேதாந்த குருவாய் எழுந்தருளி இருந்து ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே எவ்வளவு உயர்ந்த வேதாந்தாச்சாரியர் அப்பேற்பட்டவருக்கு கண்ணீரோட கடைசி பிரதட்சணமாக அஞ்சலி பண்ணி கொண்டு சொன்ன ஸ்லோகம் இது. ரொம்ப அந்த சந்தர்ப்பமே இந்த ஸ்லோகம் உருவான சந்தர்ப்பமே ரொம்ப மனசை உருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது. சிஷ்யர்களெல்லாம் கதற சுவாமி தேசிகன் சாக்ஷாத் சர்வேஸ்வரன் நேரே வந்து நமக்கு ஒரு வாழ்வாய் வாழ்ந்து எப்படி ஒரு நித்திய சூரியானவர் பகவானிடத்திலே எவ்வளவு பரமபக்தியோட ஆசையோட மனுஷனாய் வந்து வாழ்ந்தால் எப்படி வாழ்ந்து காட்டுவாரோ அப்படி வாழ்ந்து காட்டி இந்த லோகத்தை என்னென்னைக்கும் வாழ வைக்கக்கூடியதான சசித் வேதாந்த சாரத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு ஆத்மாவும் வீணா போகக்கூடாதுன்னே நினைச்சு நினைச்சு வாழ்ந்த அந்த தேசிகனுடைய திவ்ய திருமேனியை பிரதட்சிணம் பண்ணச்சே, எப்படி கண்ணீரோடு சுவாமியினுடைய திருக்குவாரர் அனுசந்தானம் பண்ண, இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழம் ஒருத்தராலே சொல்லி மாளாது. கவி தார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ என்று திருவடியிலே, அந்த சரம திருவடியிலே, அந்த சரணாரவிந்தத்திலே விழுந்து கதறிண்டு சொல்றார், நமஹான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி வழறார் சுவாமியினுடைய குமாரர். அப்பேற்பட்ட அந்த ஸ்லோகத்துல விசேஷமான ஒவ்வொரு பதமும் ரொம்ப ஆச்சரியமான பதம். அதுல கவி சிம்மம், கவி தார்க்கிக சிம்மம்னார். கவி சிம்மமா எழுந்தருளியிருந்தார் சுவாமி, தார்க்கிக சிம்மமா எழுந்தருளியிருந்தாராம். அது சுவாமியே பல கிரந்தங்களிலே சாதிக்கிறார். கவி சிம்மம் கவி சிம்மம்னு எல்லாரும் கொண்டாடும்படியா இருக்கிற இந்த வேங்கடநாதனுடையதான காவியம் இது, இது ஸ்தோத்திரம் இதுன்னு. கவி கதக சிம்ம கதிதம் கடோர சுகுமார கும்ப கம்பீரம் பவ பய பேடஜமேதத் பட்டத மகாவீர வைபவம் சுதியா, ரகுவீர கத்தியத்தை கூட சாய்க்கிறார் பாருங்கோ. கவி கதக சிம்ம கதிதம், கவி சிம்மம் கதக சிம்மம்னர், கதகன்னா தார்க்கிகால்னு அர்த்தம். கவி சிம்மமாய் இறந்தவருடையதான அற்புதமான இந்த ராம அனுபவமாய் பிரவாகமாய் வந்ததான ரகுவீர கத்தியத்தை படியுங்கோள். கவி கதக சிம்ம கதிதம் கடோர சுகுமார கும்ப கம்பீரோ பவ பய பேடஜமேதது, ரொம்ப கம்பீரமானது. பவ பய பேடஜமேதது அப்படின்னு சம்சாரத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் இது நிச்சயம் மருந்துன்னு. சம்சாரிகளுக்கு என்ன கஷ்டமாயிருந்தாலும் பவ பய பேஷஜம், சம்சாரத்திலே இருக்கிற என்ன கஷ்டத்துக்கும் மருந்து இது. இந்த சம்சாரம் என்கிறதான கஷ்டத்துக்கே பரிபூர்ண மருந்து, இதை படியுங்கோ அப்படின்னு. வாகத்த சித்திகேதோ படத ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் பக்தியா கவி தார்க்கிக கேசரினா வெங்கடநாதேன விரஜிதாமேதாம். ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை சாதிக்கிறார் பாருங்க. ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை சாதிக்கிச்சு முதல்ல இந்த பலஸ்ருதியை சொல்லலை, அப்புறம் ரெண்டாவது முறை ஹயக்ரீவருடைய அனுகிரகம் கிடைச்ச போது இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணி இதே மாதிரி நீங்களும் அனுசந்தானம் பண்ணுங்கன்னு சொல்றார். முதல்ல ஹயக்ரீவர் சாட்சா்காரம் பண்ணது திருவேந்திரபுரத்தில் ஔஷதகிரியிலே சேவிக்கிறார். அப்போ இந்த ஹயக்ரீவ பிரபாவமான இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னார்னு 32 ஸ்லோகம் சாதிக்கிறார். அதுக்கப்புறம் சுவாமியினுடைய ஆச்சாரியன் அப்புள்ளார் எழுந்தருள் இருந்தாரோ இல்லையா, அந்த அப்புள்ளாருடைய குமாரத்திக்கு புண்டரீகாட்சர் புண்டரீகாட்சர் என்று அவருடைய பர்த்தா ஆத்துக்கார், அப்புள்ளாருடைய குமாரத்தியை புண்டரீகாட்சர் என்கிறவருக்கு கொடுத்திருந்தது. இந்த புண்டரீகாட்சர் என்கிறவர் திருக்குறுகி பிரான் பிள்ளான் வம்சத்திலே வந்தவர், அவருடைய எள்ளு பேரவர். அவரிடத்துல இந்த அவருக்கு அவ கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா. அவர் அப்போ வடதேசத்துல இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கிட்ட அவர் ராஜகுருவாக இருந்தார். அவர் அவருக்கு இந்த அப்புள்ளாருடைய குமாரத்துக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதாவது தனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றதுனால அந்த குழந்தைய பார்க்கணும்னு, அப்போது குழந்தைய பார்க்கறதுக்காக யாத்திரையாக போயிருந்தவர் திரும்பி வந்தார். அவர் வரும்போது அப்போ ஸ்வப்னத்திலே அவருடைய ஆராதன பெருமாள் ஹயக்ரீவன். அப்போ பாஷ்யக்காரரிடமிருந்து அவருடைய அபிமான புத்திரரான பிள்ளானுக்கு வந்து பிள்ளானுடைய வம்சத்தில் ஆராத்திய மூர்த்தியாக இருந்து அவருடைய எள்ளு பேரான புண்டரீகாட்சரிடத்துல இந்த ஹயக்ரீவன் எழுந்திருந்தார். இப்போ இந்த ஹயக்ரீவன் தான் பிரகாலம் இடத்துல இப்போ ஆராத்திய மூர்த்தியாக எழுந்தருள் இருக்கார். அந்த ஹயக்ரீவ மூர்த்தியை பெருமாள் சொப்னத்தில் இவர் காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வரும்போது, புண்டரீகாட்சர் காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வரார், அதாவது தன் குழந்தையை பார்க்கறதுக்காக வரார். அப்போ வரும்போது பெருமாள் என்ன சுவாமி தேசிகனிடம் கொடுத்துருவோன்னு அவருக்கு உத்தரவு கொடுத்தார். அதே போ அதை சுவாமி தேசிகனிடத்திலே எனக்கு பெருமாள் சொப்னமாச்சு, இந்த ஹயக்ரீவம் உன்னிடத்திலே கொடுக்க வேணும்னு சொல்லி என்று அந்த ஹயக்ரீவனை சுவாமி தேசிகனுக்கு சமர்ப்பிக்கச்சே சுவாமி தேசிகன் ரொம்ப ஆனந்தப்பட்டு பாஷ்யக்கார ஆராதிச்ச ஹயக்ரீவன், சாட்சாத் சரஸ்வதி ஆராதிச்ச ஹயக்ரீவன், அந்த ஹயக்ரீவர் தானே ஆசைப்பட்டு என்னுடைய ஆராதனத்தை ஆசைப்பட்டு என்னிடத்திலே வருகிறாரே, நான் என்ன பாக்கியம் பண்ணினேன். சர்வேஸ்வரன் ஒரு ஆசைப்பட்டு நம்மிடத்திலே வருகிறான் என்றால் நமக்கு இருக்கிற கொடுப்பனை கொஞ்சமா. சாலக்கிராம க்ஷேத்திரத்திலே இருக்கிற சாலக்கிராம மூர்த்தியானவர் ஏதோ ஒரு மார்க்கத்தினாலே யார் யார் கையிலையோ மாறி நம்மாத்துல வந்து நாம சாப்பிட்ற இந்த தலிகையை சாப்பிட்டுண்டு இந்த சாதத்தையும் இந்த சாதந்தையும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு நம்ம ஆராதனத்தை ஆசைப்பட்டு நம்ம ஆத்துக்கு வராருன்னு சொன்னா அந்த பெருமாள் எவ்வளவு கிருபையோடே நமக்கு செய்யக்கூடிய எவ்வளவு ஒரு வசந்ததான ஒரு அனுகிரகம் அது. அதுபோல சால கிராமமூர்த்தி நம்மாத்த தேடி வராருன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு பெரிய அனுகிரகமோ அதுபோ அத போல எத்தனையோ பங்கு அனுகிரகம் அது. பெருமாள் சரஸ்வதி ஆராதிச்ச ஹயக்ரீவன் பாஷ்யக்காரரிடத்திலே தானே வந்து அந்த ஹயக்ரீவன் தான் பரம்பரையா வந்து சுவாமி தேசிகனிடத்திலே என்னை கொண்டு போய் தேசிகனிடம் கொடுத்துருவோன்னு அவரே ஆசைப்பட்டு சொல்ல அது தேசிகன் சுவீகரிக்கும் போது அந்த ஹயக்ரீவ மூர்த்திய அன்னைக்கு சாட்சாத்தாக ஔஷதகிரியிலே திருவேந்திரபுரத்திலே என்ன ஸ்தோத்திரம் சொல்லி அனுசந்தானம் பண்ணி ஆனந்தப்பட்டாரோ அதே ஸ்தோத்திரத்தை சொல்லி அனுசந்தானம் பண்ணி ஆனந்தப்பட்டு அப்புறம் ஒரு ஸ்லோகம் பல ஸ்ருதியா சாய்க்கிறார். அதுதான் அந்த பலஸ்ருதி வாகர்த்த சித்திஹேதோஹோ படத ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் பக்தியா கவிதார்க்கிக கேசரினா வெங்கடநாதேன விரச்சிதாமேதாம். இந்த ஹயக்ரீவ பெருமாளை பத்தி சொன்ன இந்த ஸ்தோத்திரமானது யார் வாசிச்சாலும் அவளுக்கு நல்ல வாக்கு கொடுக்கும், நல்ல அர்த்தத்தை கொடுக்கும். அவ இந்த ஆசிரியர் இந்த நல்ல ஸ்தோத்திரத்தை சொல்லுங்களாமே, சொல்லுவா சொல்லலாமே சொல்லுங்கோன்னு சொல்றாரு அவர். பட்டதன்னு சொல்லுங்கோன்னு அந்த ஹயக்ரீவருடைய பரமானுகிரகத்தினாலே சுவாமி அவர் அந்த வாக்கிலே ஹயக்ரீவருடைய நர்த்தனம். அதனாலே கவி சிம்மமா எழுதியிருந்தார் சுவாமி தேசிகனுக்கு. இந்த கவிதா சாமர்த்தியத்தினாலே சபஸ்யா சகஸ்ரீன்னு ஒரு பேர் உண்டு, ஒரு திருநாமம் உண்டு, அது ஒரு டைட்டில் உண்டு அவருக்கு. அகணி சதநிசத்பீய சமஸ்யா சஹஸ்ரீ என்று கூட சாதிக்கிறார், தானே சாதிக்கிறார். ஒரு பெரிய சதஸ் நடந்துடாம். அந்த சதஸ்லே சுவாமி தேசிகன் கவி சிம்மம்னு நிரூபிக்க சொன்னான். அந்த கவி சிம்மம்ன்றதுனால அங்க பெரிய போட்டி, அந்த போட்டியில 1000 கேள்விகளாம். அதான் சமஸ்யா சஹஸ்ரீன்னு பேரு சுவாமிக்கு. அது என்னன்னா சமஸ்யை 1000 பூர்த்தி பண்ணி ஜெயிச்சவர்னு அர்த்தம். அது சமஸ்யான்னு சொன்னா இப்போ ஒரு கவிதை ஒன்று சொல்லுவா, அந்த கவிதையில முதல் பதம் சொல்லுவார், முதல்ல ஒரு அந்த ஸ்லோகத்தினுடைய முதல் பதம் இப்படி இருக்கணும், அப்புறம் அதே மாதிரி அடுத்த வரியிலே பதம் இப்படி இருக்கணும், மூணாவது வரியில இந்த மாதிரி பதம் வரணும், நாலாவது இப்படி முடிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கண்டிஷன் போட்டு இது போல உடனே டக்குன்னு சொல்லும் கவிதை சொல்லும் அப்படின்னா சொல்லணும். அதே போல இந்த பொருளிலே வரணும், இதே மாதிரி இந்த மாதிரி அக்ஷரம் 10 வரணும் இந்த ஸ்லோகத்துல, இந்த மாதிரி க்ஷான்ற அக்ஷரம் 10 வரணும் இந்த ஸ்லோகத்துல வரணும், முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் இதே மாதிரியே அமையணும், அது மாதிரி ஏகப்பட்ட அவளுக்கு என்னென்னலாம் குறுக்கு குறுக்கா கேள்வி கேட்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் குறுக்கு குறுக்கா கேள்வி எல்லாம் குதர்க்கமானதான கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு இந்த கண்டிஷன்ஸோடே ஸ்லோகம் சொல்லணும். அழகா இருக்கணும், அதுவும் தப்பு இல்லாமல் இருக்கணும், வியாக்கரண சாஸ்திரத்துக்கு அவ்வளோ வசதியாக பொருத்தமாக இருக்கணும். அந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கறது உண்டு சமஸ்யாக வேறதுக்கு, அதை சமஸ்யாக பூர்த்தி பண்ணணும். அது அப்படி சுவாமி தேசிகன் ஒரு பெரிய வித்வத் சதஸில் வித்வான்கள் இப்படி குறுக்க குறுக்க நிறைய கேள்விகள்லாம் கேட்க ஒவ்வொரு வித்வானுக்கும் பதில் சொல்லிட்டு மொத்தம் 1000 கேள்விகளுக்கு பூர்த்தி பண்ணி 1000 ஸ்லோகம் சாதிச்சாராம் ஒரே சமயத்தில் சதஸ் நடந்தது. பெரிய ஆச்சரியமான போட்டி இருந்து இந்த மாதிரியான போட்டியெல்லாம் ஒத்தரும் ஒரு ஸ்லோகத்துக்கு கூட ஒத்தராலே நிற்க முடியாது, ஒரே ஒரு ஸ்லோகத்துக்கு மாத்திரம் நான் நிற்கிறேன், நீங்கள் எப்படி வேணா குறுக்க மடக்கி கேள்வி கேளுங்கோ, என்ன மாதிரியான கவிதை வேணா கேளுங்கோ நான் பூர்த்தி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறது ஒரு அதுவே பெரிய விஷயம். அது வேணும்னா 1 ஸ்லோகம் 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் தான் சமாளிச்சு விடலாம், 10 ஸ்லோகம் சமாளிக்கிறதே மகாகவிகளுக்கு தான் முடியும். 1000 ஸ்லோகங்கள் இதே போல குதர்க்கமான கேள்விகள் எல்லாம் எல்லாத்துக்கும் ஆச்சரியமான ஸ்லோகம் சாதிச்சார்ன்றதுனாலே சுவாமி தேசிகனுக்கு அந்த காலத்துல சமஸ்யா சகஸ்ரீன்னு ஒரு டைட்டில் உண்டு. அந்த சமஸ்யா சகஸ்ரீன்ற டைட்டில சுவாமி தேசிகனே ரொம்ப சிஷ்யெல்லாம் ரொம்ப பிரமாதமா அடிக்கடி மென்ஷன் பண்றது இல்லை. சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார், தானே சாதிச்சிருக்கார், ஒரு சமஸ்யா சகஸ்ரீ பூர்த்தி பண்ணிருக்கேன்னு அகணி சததி சதசி சமஸ்யா சகஸ்ரீன்னு சாதிச்சிருக்கார். ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற பேர்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த பேர் கொஞ்சம் அவ்வளோவா பிரசித்தமாக இருந்திருக்காது, அநேகமாக நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாள். இந்த இப்போ நாம் இப்போ சுவாமி தேசிகன கவிதார்க்கிக சிம்மம்னு கேட்குறோம், வேதாந்தாச்சாரியர்னு கேட்குறோம், சர்வதந்திர சுதந்திரம்னு கேட்குறோம், இந்த மாதிரி டைட்டிலோட சமஸ்யா சகஸ்ரீன்னு ஒரு டைட்டில் சுவாமி தேசிகனுக்கு இருந்ததுன்னு நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டா. ஆனால் இதுவும் ரொம்ப பாப்புலராக தேசிகன் சரித்திரத்தில் இருக்கிற விஷயம்தான் இது. ஏன்னா அதுபோல கவினா எத்தனை போட்டியும் சமாளிப்பர். இப்போ ரிஷிகள்லயே யார சிம்மம்னு கேட்டா ரிஷிகள் எத்தனை பேர் ரிஷிகள் இருந்திருக்கா, மகாஜானிகள் எல்லாம் அப்படியே சாட்சாத்காரம் பண்ணக்கூடியவா, மூணு திரிகால ஜானிகளா இருக்கக்கூடியவ அவ எப்படி வைகுண்டத்திலே நித்திய சூரிகள் இருக்கிறதா இருந்தா அவள்னா, அது மாதிரி இங்க பூலோகத்திலே நித்திய சூரிகள் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அப்ப ஏற்பட்ட ரிஷிகள்லாம் இருந்திருக்கா பாரதத்துல. அந்த ரிஷிகளுக்குள்ள யார சுவாமி சிம்மமா சொல்லணும் அப்படின்னா, ரிஷி சிம்மம் அப்படின்னா வால்மீகேர் முனி சிம்ஹஸ்ய கவிதாவனச்சாரிணா ஸ்ருண்வன் ராம கதாநாதன் கோரஜாதி புராங்கதி. மகர்ஷிகளுக்குள்ளேயே சிம்மம்னு சொல்லணும்னா வால்மீகியை தான் சொல்லணும்னா. ஏன்னா எந்த மகர்ஷியும் எவ்வளவு வாய் திறந்து எவ்வளவு ஆச்சரியமாக பேசினாலும் லோகத்துக்கு உபகாரமாக வால்மீகி பேசினா போல பேசல சுவாமி உத்தரம். அவர் சொன்னார் பாருங்க, இந்த ராமாயணம்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுத்த ராமாயணம் போல அவ்வளவு அத்தியுதமாக ஒரு காவியத்தை இன்னொத்தராலே செய்ய முடியாதுன்றதுனாலே அந்த அப்பே அந்த ரிஷியினுடைய அந்த ஒரு ரிஷியினுடைய ஒரு ஜென்மாவினுடைய பலன் என்னமா இருக்கணும்னு சொன்னேன்னா, அது மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் அப்பேற்பட்ட ஜென்மாவிலே அந்த பலன் கிடைக்கல, வால்மீகிக்கு தான் கிடைச்சது. அவ்வளவு அழகாக ராமகதையை சொன்னார். அதனாலே வால்மீகேர் முனி சிம்ஹசிய கவிதாவனச்சாரிணு ரிஷியா இருக்கலாம், ரிஷிகளுக்குள்ளே சிம்மமா இருக்கிறதுன்னு சொன்னா அது ராமாயணத்தை கொடுத்து ராமாயணத்தை கொடுக்கக்கூடிய அளவுல அந்த ரிஷிக்கு அவ்வளவு பிரபாவம் இருந்ததுன்றதுனாலே அவர் ரிஷின்னு சொல்லுவார். அதுபோல சுவாமி தேசிகன கவி சிம்மம்னு, கவி சிம்மம்னா சர்வஸ்ரேஷ்டர். நாம நம்ம ஆச்சாரியன சுவாமி தேசிகன ரொம்ப வசந்தவர் எதனால அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஆச்சரியமா வேதாந்தம் சொல்லி கொடுத்தார் என்றதுனாலே அவரை ரொம்ப வசதியா சொல்லலாம். அது ஒரு தனி ஆஸ்பெக்ட். அது சங்கராச்சாரியரை சொல்லும்போது சங்கராச்சாரியர் எதனால ரொம்ப வசந்தவர் அவளுக்கு அப்படின்னா, ரொம்ப வசத்தியா அவர் வேதாந்தம் சொல்லிக் கொடுத்தார், அத்வைத வேதாந்தம் சொல்லிக் கொடுத்தார், அதனாலே சங்கராச்சாரியர் போல உண்டா அப்படின்னா, இவ்வளோ பேர் லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கும் சங்கரன்னு சங்கராச்சாரியர்னு சொன்னாலே கௌரவமா மதிப்பா பரம்பரையா அப்படி இருந்துட்டு இருக்கா. அதுபோல் நம்ம தேசிகன் அவர் சொல்லிக் கொடுத்த வேதாந்தத்துக்காகவே அவர் தனியா ரொம்ப வசந்தவர். இன்னும் இன்னும் 1000 வருஷம் 10000 வருஷத்துக்கு அவர் வசந்தவராகவே எல்லாரும் நினைச்சுக்க வேண்டிய அளவுக்கு அப்பேற்பட்டவர். ஆனால் அந்த ஆஸ்பெக்டை தனியாக ஒதுக்கி வச்சுடலாம், அவர் வேதாந்தமே சொல்லி கொடுக்கல. ஆனால் இருந்தாலும் அது சுவாமி தேசிகனை திருப்பியும் இந்த லோகமானது எப்பவும் நினைச்சுட்டு இருக்கணும். அந்த மாதிரியான இன்னும் மற்ற பெருமை இல்லாமல் இருக்கு தேசிகனுக்கு. பாசன் ஒரு கவி இருந்தான், மகாகவி என்று சொல்லுவா, மகாகவி பாசன் சொல்கிற வழக்கம் சம்ஸ்கிருதத்தில். அந்த மகாகவி பாசன் அவர் நாடகங்கள் எழுதியிருக்கார். நாடகம் எழுதினால அந்த நாடகங்கள்லாம் ரொம்ப வசதியாக இருக்குது, ரொம்ப பாவங்கள்லாம் ரொம்ப ரசமாக இருக்குது, நவரசமும் ஆச்சரியமாக இருக்குது. அதனாலே மகாகவின்னு சொல்கிறது அந்த பாசனை சொல்கிறது. ஆனால் அவர் வேதாந்தம்லாம் எழுதலை அவர், அதெல்லாம் கதை தான். சாதாரணமாக இன்றைக்கி ஒரு சினிமாவில் என்ன கதை வருதோ அந்த மாதிரி கதைகள் தான் எழுதியிருக்கார். அந்த கதைகளை எழுதிச்சேவே சம்ஸ்கிருதம் அவ்வளோ அழகாக இருக்குன்றதுனால, நாடகம்லாம் லட்சணம் பொருத்தமாக இருக்குன்றதுனால அவரை மகாகவின்னு சொல்லுறா. அதுபோல் காளிதாசனை சொல்லணும். காளிதாசன் அவனு வேதாந்த பக்கமே வரல, வேதாந்தத்துக்கும் அவனுக்கும் ரொம்ப தூரம். அவனுடைய காவியங்களிலே ஏதாவது வசந்த தர்மங்கள்லாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் ஆச்சாரியாளாக இருந்து சொல்லக்கூடிய அளவுல வேதாந்தம் எல்லாம் அவன் ஒன்றும் பேசலை. அப்பேற்பட்டவனாக இருந்தாலும் இன்னைக்கும் உலகம் பூரா மகாகவின்னு சொன்னான்னா, எந்த பாஷையில காட்டிலும் காளிதாசன் மகாகவி. எந்த எத்தனையோ பாஷைகளிலே எத்தனையோ மகாகவிகள் இருந்தாலும் எல்லா பாஷையை காட்டிலும் சம்ஸ்கிருதம் வசந்ததுன்னு சொன்னால், அதே போல எல்லா மகாகவிகளை காட்டிலும் காளிதாசன் மகாகவின்னு சொல்லும்படியாக இன்றைக்கும் அவனுக்கு பேர் நிற்கிறது. ஏன்னா கவிதை, கவிதை மாத்திரம்தான் அதில், ஏதோ கதைகளை கலந்த கவிதைகள், நவரசங்களை கலந்த கவிதைகள், அவ்வளோதான். அவன் தேசிகன் எப்படின்னா, இப்போ சொன்னோம் பாருங்கோ, பாசனம் போலியோ காளிதாசனம் போலியோ இல்லை பவபூதி என்று மகாகவின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில், அவரை போலியோ இல்லை தமிழில் கூட நிறைய பேர் எல்லா பாஷைகளிலும் கவிதை மகாகவிகள்லாம் உண்டு. அவ என்ன காவியம் நன்னா பண்ணுறா, நாடகம் ரொம்ப நன்னா எழுதியிருக்கா, அந்த மாதிரி இதுபடியானதான அவளுடைய கிரந்தங்கள்லாம் இருக்குன்றதுனாலே அவள்லாம் ரொம்ப வசந்தான். நம்ம தேசிகன் அத்தியுதமாக யாதவாபியுதயம்னு காவியம் பண்ணியிருக்கார். தேசிகன் நிறைய பண்ணியிருக்கான்றதுனாலே அது நம்ம சிஷியாளாக இருக்கிறவா, நம்ம எதை எடுத்துக்கிறது எதை விடுறது என்று தெரியாமல் ஏதோ சில விஷயங்கள் அப்பா போரும் தேசிகன் எழுதி வச்சதில் நாம் ரகசிய திரைசாரம் வாசித்து இந்த ஜென்மாவை கடதேத்தினாலே போரும், இதுவே பரிபூர்ணமாக இருக்கும் என்பதனாலே இன்னொன்று கிட்ட போக முடியாத அளவில் அப்படி தேசிகன் நிறைய கொடுத்துட்டார்ன்றதுனால நம்ம தேசிகனை எந்த விஷயத்தினாலே நாம் தேசிகனை கொண்டாடிக்கலாம்னு நாம் பிரமிக்கிறோம். தேசிகன் வேதாந்தமே எழுதலை சுவாமி, வெறும் யாதவாபியுதயம் மாத்திரம்தான் எழுதியிருக்கார். அப்படி அது மட்டும்தான் அவருடைய கிரந்தமே அப்படின்னு சொன்னாலுமே அதுவுமே ஒரு மகாகவியாய் எத்தனையோ சம்ஸ்கிருத கிரந்தங்களை வாசித்து எத்தனையோ சம்ஸ்கிருத மகாகவியாக இருந்து ஒரு 50 வருஷம் சம்ஸ்கிருதத்துக்காகவே வாழ்ந்து, இப்போ கூட சில பேரை சொல்வா இவாள்னா இந்த 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 மொழிக்காகவே வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் அவார்ட்லாம் கூட கொடுக்குறாளே, அது மாதிரி சம்ஸ்கிருதத்துக்காகவே 50 வருஷம் வாழ்ந்து அத்தனை காவியங்கள் வாசித்து அத்தனை சாஸ்திரங்கள் அந்த அலங்கார சாஸ்திரங்கள்லாம் வாசித்து அப்படி இருந்தபா தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு பெரிய சாதனையாக ஒரு காவியத்தை படைச்சாள்னா அந்த காவியம் மகாகவிகள் கொண்டாடும்படியாக இருந்ததுன்னா அந்த காவியம் எப்படி வசத்தியாக இருக்குமோ அப்பேற்பட்டதான திவ்யமான காவியம் யாதவாபியுதயம். அது அதனால் யாதவாபியுதயம் ஒன்றுக்காக மாத்திரமே சுவாமி தேசிகனை அந்த சம்ஸ்கிருதஜ்ஞராக இருந்து சம்ஸ்கிருதத்தினுடையதான இந்த காவியங்களை பராமரிசிக்கிறவா என்ன சொல்வா அப்படின்னா இந்த ஹிஸ்டரி ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரில் மகாகவின்னு சொன்னான்னா முன்ன இருந்தார் பாசன் மகாகவி, முன்ன இருந்தார் மகாகவி காளிதாசன் இருந்தார், இப்போ எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுட்டார் சுவாமி தேசிகன். அதனால சுவாமி தான் கவிசிம்மம், சுவாமி தான் மகாகவி அப்படி சொல்ல வேண்டும்படியா இருக்கு. இந்த காவியத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சே யாதவாபியுதயத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறார் அப்பைய தீட்சிதர் பரம அத்வைதி, அதுவும் ரொம்ப தீவிரமான சைவர் வேற, அப்பேற்பட்டவர் தீவிர சைவர் பரம அத்வைதி. முனியே சொல்லியிருக்கேன் இந்த சுவாமி தேசிகன் மட்டும் அவதரிக்காமல் போயிருந்தா இந்த விசிஷ்டாத்வைதத்தை நிர்மூலமாக்கி இருப்பேன். ஆனால் நான் இப்போ எதை பேச வந்தாலும் எல்லாத்துக்கும் முன்னையே பதில் சொல்லி வச்சிருக்கார் தேசிகன். ஒன்றும் செய்ய முடியல இந்த விசிஷ்டாத்வைதத்தைன்னு அப்படி குமுறினார் அத்வைத்தியானவர்னு சொல்கிறா. அந்த மாதிரியான அப்பைய தீட்சிதர் அவ்வளவு தூரம் அந்த சுவாமி தேசிகனை அவ்வளவு தூரம் ஸோ இந்த தேசிகன் அவர் பிறந்ததுனால தானேயா கெட்டு போச்சு அத்வைத்தம் அப்படின்னு அந்த அளவுக்கு குமுறக்கூடிய அந்த அப்பைய தீட்சிதர் அவரே சுவாமி தேசிகனுடைய யாதவாபியுதய காவியத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறார். என்ன காவியம், என்ன மாதிரி காவியம் இது! ஸ்ரீமத் வேங்கடநாதஸ்ய வேதாந்தாச்சாரியஸ்ய கிருதிஷு, எங்கள் இந்த ஆச்சாரியன் பண்ணி வச்சதான இந்த காவியம் இருக்கு. இந்த காவியத்தில் பாவாசந்தி பதே பதே, என்ன ஒரு ஒரு பதத்துக்கும் எவ்வளவு அழகாக அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்படியே வியாக்கியானம் பண்ணி ஆயுஷே முடிஞ்சிடும் போல இருக்கு. இனிமேல் இவ்வளோ பெருசாக வியாக்கியானம், இனிமேல் இந்த வந்தே பிருந்தாவன ஸ்லோகத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டேன். இது வியாக்கியானம் பண்ணினாலே நிறைய பண்ண வேண்டியிருக்கு. இதே போல நான் 24 சர்க்கத்துக்கும் என்றைக்கு வியாக்கியானம் பண்ணி என் ஆயுசு முடிய போகுது, அதனால இனிமேல் கொஞ்சம் சங்கிரகமாக பண்ணுறேன்னு சொல்லி அதுவே நிறைய பண்ணியிருக்கார் அவர். அந்த அது வியாக்கியானம் பண்ணினார் அது உத்தமர் சுவாமி, அந்த பதிப்பை போட்டார் அவர். உத்தமர் சுவாமி போடச்சே சொன்னார் அபிநவ தேசிகர்னு சொல்லும்படியாக எழுந்தவர்கள் என்ற உத்தமர் சுவாமி யாதவாபியுதயத்துக்கு இந்த பதிப்பில் அவர் உபோத்காதத்தில் சாதிச்சிருக்கார். சாதாரணமாக இந்த மாதிரி ரொம்ப இதர சித்தாந்தத்தை சேர்ந்து வயரெறிஞ்சி இருக்கிறவா காவிய நானும் வியாக்கியானம் பண்ணுறேன்னு ஆரம்பித்து அந்த காவியத்தில் இருக்கிற இல்லாத தோஷத்தெல்லாம் அதில் சொல்லி இவர் இப்படி சாதிக்கலாமா, இது தப்பு தான் இது, ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல போட்டோம் இப்படின்னு தப்பையே காட்டி 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 வியாக்கியானம் பண்ணி உட்காந்துருப்பா வியாக்கியானம் பண்ணுறேன்னு. அப்பைய தீட்சிதர் சுவாமி தேசிகனிடத்தில் ஒரு குறையும் பார்க்க முடியாமல் தன்னை பரவசப்பட்டு போய் என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு. அப்பைய தீட்சிதர் சாமான்யம் கிடையாது, பெரிய ஆலங்காரிகர் வேற. எப்படி நாம் நம்ம சித்தாந்தத்திலே தேசிகனை பற்றி சொல்லச்சே அவர் பெரிய வேதாந்தியாயும் மகாகவியாயும் சர்வசாஸ்திரத்திலேயும் நிபுணராயும் இருந்தார்னு நாம் சொல்கிறோமோ அது மாதிரி அத்வைத சித்தாந்தத்திலே அவ வந்து அப்பைய தீட்சிதர்னா மகாகவி அவர். அது மாத்திரமில்லை மகாகவி மாத்திரமில்லை பெரிய ஆலங்காரிகர். காவியம்னா எப்படி இருக்கணும், அதுக்குண்டான லட்சணங்கள் எல்லாம் அதெல்லாம் சொல்லி ஆச்சரியமான அலங்கார சாஸ்திரமே எழுதினவர் அவர். அது மாதிரி காவிய லட்சணம் தெரிஞ்சு காவிய லட்சணத்துக்குன்னு அதுக்குன்னு உண்டானதான லட்சணங்கள்லாம் போட்டு அது அதுக்கு ஒரு சாஸ்திரத்தை எழுதி வச்சவர் அவர் அப்பைய தீட்சிதர். அப்பேற்பட்டவர் என்ன சுவாமி தேசிகனுடைய காவியங்கள் என்ன பதம் பதம் வியாக்கியானம் பண்ணி மாடலையேன்றார் அவர். அது அந்த மாதிரி அதில் சுவாமி தேசிகன் யாதவாபியுதயம் ஒன்றுக்காக மாத்திரமே நம்ம ஆச்சாரியன். அது விசேஷம் என்னென்னா அந்த யாதவாபியுதயம் அது கிருஷ்ண சரித்திரத்தை சொல்லும்போது கிருஷ்ண அபரிமிதமான கிருஷ்ண பக்தி அது மாத்திரம் இல்லை, சுவாமி தேசிகன் எந்த ஸ்ரீ சூக்கியில் எடுத்தாலும் அபரிமிதமான வேதாந்தம் அதை சொல்லணும். ஆச்சாரிய நம்ம திருக்குளம் தாண்டவம் சாரிக்கிச்சே ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்கிறேன். திரிவேதி மத்ய தீப்தாய த்ரிதாம்னே பஞ்சஹேதயே வரதாய நமஸ்துபியம் பாஹ்யாந்தர ஹவிர்புஜே என்று ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. யாதவாபிஷேகத்தில் வர ஸ்லோகம் இது. இதை வந்து தேவப்பெருமாள் விஷயமாக நினச்சிட்டு சுவாமி சாதிச்சார்னு சொல்கிற வழக்கம் பெரியவாள் அனுபவிப்பா. அதில் திரிவேதி மத்ய தீப்தாய த்ரிதாம்னே பஞ்சஹேதயே திரிவேதி மத்ய தீப்தாயன்னு வருது. அது என்னென்னா திரிவேதி மத்ய தீப்தாயன்னா அந்த யாகசாலையிலே இருந்துதானே ஆகவனி அக்னி தட்சிணாக்னி காரகபத்திய அக்னி என்று சொல்லும்படியான இந்த அக்னி வேதிகள் இருக்கு. இந்த அக்னி வேதிகளுக்கு நடுவிலே ஆச்சரியமாக பெருமாள் தேவப்பெருமாள் பிரம்மாவனுடைய யாகத்திலே அக்னியிலேருந்து அப்படியே ஜொலிக்க 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 எல்லாரும் சேவிக்கும்படியா பிரத்யக்ஷமாய் பரதத்துவம் வந்து சேவை சாதிச்சான் அப்படின்னு இது ஒரு அர்த்தம் வருது. ஆனால் இன்னொரு அர்த்தம் என்னென்ன, திரிவேதி மத்ய தீப்தாய அது மூன்று வேதங்களுக்குமே நடுவிலே ஜொலிக்கிற பெருமாள். அந்த வேதம் அந்த வேதின்ற சப்தம் ரெண்டு அர்த்தமாக வரும். அதில் சிலேடையில் அந்த மூன்று வேதங்களுக்குமே மத்தியத்திலே ஜொலிக்கிற பெருமாள்னு. அது என்ன மூன்று வேதங்களுக்கும் மத்தியத்திலே ஜொலிக்கிற பெருமாள்னா, ஆமாம் சுவாமி உண்டு வேதம் உண்டு இல்லையோலி இருக்கு வேதம் எஜுர் வேதம் சாம வேதம் இதை கொண்டு தான் யாகம் பண்ணுற வழக்கம், அதனால் அதை அதை வச்சு சாய்க்கிறார் சுவாமி திரிவேதி மத்திய தீப்தாய அப்படின்னு திரையாணாம் வேதானாம் சமாஹாரக திரிவேதி அப்படி அது சொல்லலை. ஆச்சாரிய திருக்குணந்த ஆண்டவன் சாதிச்சோம் அது சொல்லலை. பேதஸ்ருதி அபேதஸ்ருதின்னு ரெண்டு உண்டு. என்ன ஜீவனும் வேற பிரம்மமும் வேற அப்படின்னு சொல்கிற ஸ்ருதிகளும் வேதமும் உண்டு. ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுதான்னு சொல்கிற பாகமும் உண்டு. ஜீவனும் பிரம்மமும் வேறன்னு சொல்லி ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுன்னு சொல்லி இந்த மாதிரி வேதமானது ரெண்டுத்தையும் சொல்லிட்டுன்னா இது ரெண்டுத்தையும் எப்படி ஒத்துக்க முடியும்னா, அதுக்கு இல்லை இதுக்கு நடுவில் ரெண்டுத்தையும் சமன்வயப்படுத்துகிற மாதிரி இன்னும் சில வேத பாகங்கள் உண்டு. அது என்னென்னா, ஏன் பெருமாளும் ஜீவனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது, இல்லை ஏன் பெருமாளும் ஜீவனும் வேறு தான் சொல்கிறதுன்னா, அது சரீராத்ம பாவத்தை வச்சு சொல்கிறது. பெருமாளுக்கு எல்லாமே சரீரம்தான், அப்போ சரீரத்தோட சேர்ந்து ஆத்மாவை சொல்லச்சே மொத்தமாக ஒன்றுன்னு சொல்லலாம், இல்லை சரீரம் வேற ஆத்மா வேறன்னு பிரித்து சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லக்கூடியதான ஸ்ருதிகளுக்கு கடக ஸ்ருதிகள்னு பேர். சரீராத்மபாவத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிகள் கடக ஸ்ருதிகள்னு பேர். அதனால் என்ன இருக்குன்னா, பேதஸ்ருதி இருக்குது அபேத ஸ்ருதி இருக்குது, ரெண்டுத்துக்கும் நடுவிலையும் சமன்வயப்படுத்தி சமரசப்படுத்துகிற கடக ஸ்ருதி இருக்கு. அந்த கடக ஸ்ருதி மத்தியத்திலேருந்து தீப்தாயன்னு அப்படி அதுதான் இங்கே அனுபவித்து சொல்கிறார்னு ரொம்ப ரொம்ப சாரமான ரொம்ப வேதாந்த விஷயமாக ரொம்ப அழகான விஷயம் இது. ராமானு சித்தாந்தத்துக்கு ரொம்ப பெருமையான ஸ்லோகம் இது. அந்த இப்படி யாதவாபிதயத்தில் கவிதையாக போகும், அதே சமயம் ரொம்ப ஆச்சரியமான வேதாந்தமெல்லாம் நடுவில் வரும். அதே அது பாருங்க ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறேன் யாதவாபிதயத்தில் எப்படி அந்த கவிதையிலையும் அந்த ரசம் இருக்கு, அந்த சொல் நயம் இருக்கு, அது ராகம் தாளம் பாவம் எல்லாம் சேரும். அந்த மாதிரி காளியை நர்த்தனம் பண்ணுறார் பெருமாள். அந்த காளியை நர்த்தனம் பண்ணி அந்த சிரசில் ஏறி மிதிச்சு அந்த சிரசில் மிதிக்கிச்சு ஆச்சரியமாக பெருமாள் இந்த பதத்தை மாற்றி 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 அந்த அந்த காளியனுடைய அந்த பணங்களிலே, அதாவது பணம்னா அதனுடைய சிரசு, அந்த காளியனுடைய பாம்பனுடைய சிரசுக்கு பணம்னு பேர். பணம்னா அந்த ரெண்டாவது பார்னு வாழை அது. அது மாதிரி அந்த பணத்தின் மேலே பெருமாள் மிதிச்சு மிதிச்சு அதை நாட்டியம் அடைச்சு காளியனுடைய சிரசில் இருக்கிற ரத்தனங்கள்லாம் இப்படி மடங்கி நிமிந்து மடங்கி நிமிந்து அந்த ஜொலிக்கச்சே பெருமாளுடைய நாட்டியம் பரமாச்சரியமாக இருக்குது அப்படின்றத வர்ணிக்கச்சே அந்த ஸ்லோகமே அப்படி ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். லோலா பதச்சரித லீலாஹரி கரித ஹாலாஹலே நிஜபணி நிருத்தியந்தம பிரதிக கிருத்தியந்தம பிரதிமம் அத்தியந்த சாருவபுஷம் தேவாதிபிசமய சேவாதர துவரித ஹேவாக கோஷ முகரீஹி திருஷ்டாவதானமத துட்டாவசௌரி மகிரிட்டாவரோத சகித. எப்படி இது அந்த காளியன் மேலே பெருமாள் நாட்டியம் பண்ணதை அப்படியே வர்ணிக்கச்சு ஸ்லோகமும் எப்படி வருதுன்னா, அப்படியே நாட்டியம் பண்ணுறவா குதிச்சா எப்படி சொல்லுவாருவோ அது மாதிரியாகவே அந்த குதிச்சுண்டே வரக்கூடிய பதலயமும் அப்படி இருக்கு பாருங்கோ. லோலா பதச்சரித லீலா ஹதி கரித ஹாலாஹலே நிஜபணே நிருத்தியந்தம பிரதிக கிருத்தியந்தம பிரதிமம் அத்தியந்த சாருபபுஷம். காலின் மேலே நடிக்கிற பெருமாளுடையதான நாட்டியத்துக்கு தகுந்த மாதிரியான பதங்களை போட்டு ஆச்சரியமா அன்னவடி வாழ செய்யும் அன்ன நடையாள் உயரும் அன்னவர சேரி வருவாள் அத்தனையன் அத்தனையன் முத்திதன யத்தியன புத்தி புரிவாள் கன்னட விடா நடமில் உன்னது சிராவிகட மண்ணுகிரி கூடமிடியா கற்றவிட யுற்றும் விழ முற்றும் விழையுற்றடைய விட்டரு குரு அன்னனய சீரஜன் இதென்னன விழாவமரர் மன்னுபதி ஏறி மகிழ. இது அஸ்திகிரி மகாத்மியம்னு தமிழ், அஸ்திகிரி மகாத்மியம்னு சுவாமி ஒரு ஆச்சரியமான ஒரு பிரபந்தம் சாதிச்சிருக்கா. ரகசியம் இது. இந்த ரகசியத்தில் ரொம்ப அழகா இது இந்த பாசுரம் என்னத்தை சொல்றதுன்னா, இந்த பிரம்மா அவனிடத்துலேயே சரஸ்வதிக்கு ரொம்ப கோபம். பிரம்மா யாகம் பண்ணுற ஆம்பியாள் இல்லாமல் யாகம் பண்ணக்கூடாது. பிரம்மாவுக்கு இன்னொரு தேவி காயத்ரின்னு ஊற்றி இருக்கா, அவளை வச்சு யாகம் பண்ணிக்கிறான் போ, நீ வரவேன் நீ வரலன்னா போன்னு விட்டார். சரஸ்வதியோ, ஆஹா என்னை விட்டுட்டு எனக்கு மதிப்பு கொடுக்காமையாக்கும் நீங்கள் யாகம் பண்ணிடுவேளாக்கும்னு கோபிச்சுண்டு வரலாம். அவ சரஸ்வதி நதியாக பெரு பிரவகிச்சுண்டு வரா, அந்த யாகசாலையை துவம்சம் பண்ணுறதுக்கு வரா, அந்த வரைச்சி எப்படி அவள் குதிச்சுண்டு வரா, அப்படியே நுங்கும் நுறையமாக கொப்பும் கொழிச்சுண்டு எப்படி வரா அப்படின்றத வர்ணிக்கிறதுக்காக பதம் போடுறார். அன்ன வடிவாள செய்யும் அன்ன நடையாள் உயரும் அன்னவர சேரி வருவாள் அத்தனையன் அத்தனையன் உத்திதனை அத்தியன உத்தி புரியாள் கன்னட விடாவிடம் இலுன்னது சிராவி கிட்ட மண்ணுகிரி கூட்டமிடியா கட்ட விடையிற்றும் விழமுற்றும் விழையுற்றடைய விட்டனுகுற அன்னனய சீரையன் இது என்னன விழா அவமரர் மண்ணுபதியேரி மகிழா அத்தனையன் வரத்தகைய வற்றணுகினாள். அந்த குதிப்பு பாருங்க, குதிப்பு பதத்தில் காட்டுறார் தேசிகன். அது மாதிரி அந்த அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பதவிநியாசம் பண்ணுறதுடைய அழகுமே அழகு. கவிசிம்மம்னு சொன்னால் சாமான்யமாக சொல்லிட முடியாது. சுவாமி தேசிகனுடையதான கவிதை இப்போ சந்தேக காவியங்களில் ஆச்சரியம் மேக சந்தேகம்தான். அது காளிதாசனுடையதுன்னு சொல்லுவா. அந்த மேக சந்தேகத்தையும் சுவாமி தேசிகன் அருளி செய்ததான ஹம்ச சந்தேகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா அது எப்படி இருக்குது தெரியுமோ இல்லையோண்ணா. சாதாரண அமெரிக்கன் டைமண்டையும் நிஜமான ஒரிஜினல் டைமண்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கு. வாஸ்து காளிதாசனுடைய மேக சந்தேகம் ஒன்றும் சாமானிய காவியம் கிடையாது. எல்லாம் உலகம் பூரா பேர் வாங்கின காவியம் இது. சம்ஸ்கிருதம் வாசிச்சவா அத்தனை பேரும், அது யாராக இருக்கணும், வெஸ்டர்னாஸாக இருக்கட்டும் இல்லை பாரத பண்டிதர்களாக இருக்கும், யாராக இருந்தாலும் காளிதாசனுடைய மேக சந்தேகத்தை ரொம்ப ஆச்சரியமாக கொண்டாடுவாள். ஆனால் அந்த காளிதாசன் மேக சந்தேகத்தையும் சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேகம்னு சாதிச்சிருக்கார். அதாவது ராமன் சீதைக்கு தூது விடுற மாதிரி, பெருமாள் சீதையை பிரிஞ்சு ரிஷிமுக சமூகத்தில் பர்வதத்தில் இருக்கச்சே, அது ஹனுமான் தூது விட்டு தூது வந்து ஹனுமானும் பிராட்டி சௌக்கியமாக தான் இருக்கா, ஆனால் ரொம்ப கிளேசப்பட்டுன்னு இருக்கா, வர எப்போ ஒரு உயிர்னு காப்பாற்றுற உயிர்னு காத்துன்னு இருக்கான்னு இந்த செய்தி சொன்ன உடனே ராமன் தவிச்சு போய் தன்னுடைய பிரியான சீதையை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு உடனே பார்க்க முடியலையேன்னு சொல்லி அருகே வந்த ஹம்ச பக்ஷியை பார்த்து தூது விடுறா போலே காவியம். அற்புதமான காவியம் அது ஹம்ச சந்தேகம். 110 ஸ்லோகம். மேக சந்தேகத்தையும் ஹம்ச சந்தேகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா மேக சந்தேகம் வசதி தான், ரொம்ப வசதி தான். ஆனால் இதோட ஒப்பிட்டு பார்த்தா இது அமெரிக்கன் டைமண்டையும் ஒரிஜினல் டைமண்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகானது மேக சந்தேகம் வாசித்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அது எதுக்காகனா, தேசிகன் சுவாமி தேசிகன் வேதாந்த காவியத்தை பண்ணினார், வேதாந்தாச்சாரியனாக இருந்தார் அப்படின்னு, நமக்கு ஆச்சாரியராக இருந்து நிறைய பிரவச்சனங்கள்லாம் பண்ணினார், ரகசியங்கள்லாம் சொல்லி கொடுத்தார், ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஆச்சரியமாக பிரவச்சனம் எல்லாம் பண்ணியிருக்கார், வியாக்கியானம் எல்லாம் பண்ணியிருக்காருன்றதுனால மட்டும் இல்லை. அதே ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லச்சே சுவாமி, இப்போ பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யம் சாதிச்சிருக்கார். மொத்தம் 9000 படின்னு சொல்கிற வழக்கம். அது பாஷ்யக்காரருடையதான மொத்த ஸ்ரீபாஷ்யத்தையும் 9000 படின்னு சொல்கிற வழக்கம். 9000 படின்னா 9000×32 அக்ஷரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை மொத்தமாக அப்படியே ஸ்ரீபாஷ்யத்தையே சுவாமி தேசிகன் தத்தடிக்க வியாக்கியானம் பண்ணியிருக்கார், சுரத பிரகாசிக்கை காப்பாற்றினார், எல்லாம் உண்டு. ஆனால் அந்த ஸ்ரீபாஷ்யம் பூராவுமே அப்படியே அதிகரண தாராவளின்னு சுருக்கமாக சாதிச்சிருக்கார். 500 ஸ்லோகத்தில் 500 ஸ்லோகமும் ரொம்ப கம்பீரமான சிரக்தரா விருத்தத்தில் சாதிச்சிருக்கார். ஸ்ரீபாஷ்யம் பூராவுமே சாதிச்சிருக்கார். அந்த அதிகரண தாராவளின்னு அந்த 500 ஸ்லோகத்திலேயே வேற ஒன்றுமே சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கவே வேண்டாம். வெறும் அதிகரண சாராவளி சாதிச்சிருக்கார், அதிகரண சாராவளி சாதிச்சிருக்கார் சுவாமி. சுவாமி தேசிகன் சாதிச்சு நம்ம ஆச்சாரியன் சாதிச்சிருக்கார் அதிகரண சாராவளி. அது ஒன்று மாத்திரம்தான் இருக்குன்னாலுமே சுவாமி தேசிகனை அவ்வளோ கொண்டாடணும். எப்படி பாஷ்யம் பண்ணினார் சுவாமி பாஷ்யக்காரர் அப்படின்னு, பாஷ்யக்காரர் நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணல, சிவாஷ்யம் விசேஷமாக பண்ணினா கீதா பாஷ்யம் ஆசிரியமாக சாதிச்சார், கத்தியங்கள்லாம் சாதிச்சார், நித்தியம் சாதிச்சார், அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு. வேதார்த்த சங்கிரகம்னு ஒரு சின்ன வியாக்கியான கிரந்தம் ஒன்று சாதிச்சிருக்கார், அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்படி வேதார்த்த சங்கிரகம் உபனிஷத்துக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்தார். அப்படி சின்ன அநேகமாக பாஷ்யக்கார ஸ்ரீசுக்தி, தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகள் 100க்கு சொச்சம் இருக்கிறத பார்த்தா பாஷ்யக்கார ஸ்ரீசுக்தி ரொம்ப குறவு, 9 தான் சாதிச்சிருக்கார். ஆனால் எல்லாத்தையும் காட்டிலும் பாஷ்யம் சாதிச்சதுனாலேயே நம்ம பாஷ்யக்காரர் என்றைக்கும் ஒசந்தவர்னு நாம் சொல்கிறா போல. தேசிகன் வேற ஒன்றுமே சாதிச்சிருக்க வேண்டாம், இத்தனை கிரந்தங்களே சாதிக்க வேண்டாம், ரகசியத்திரை சாரம் தான் சாதிச்சிருக்கோம். ரகசியத்திரை சாரம் ஒன்று சாதிச்சாலே போகிறோம், அதுவே போகிறோம். தேசிகன் தான் நம்ம ஆச்சாரியன், என்றைக்கும் நம்ம ஆச்சாரியன்னு சொல்லலாம். அப்படி இருக்க அதிகரண சாராவளி என்ற 500 ஸ்லோகங்களினாலே அது போட்டோம். தத்துவமுக்தா கலாபம்னு சாதிச்சார், அது ஒரு 500 ஸ்லோகம், அதுக்கு சுவாமி தானே வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சத்வார்த்த சித்தின்னு. வேற ஒன்றும் சாதிக்க வேண்டாம், தேசியம் தத்துவமுக்தா கலாபம் மாத்திரம் சாதிச்சிருக்கார் சுவாமி. 500 ஸ்லோகம் அற்புதமாக இருக்கு, நம்ம விசிஷ்டார்த்த சித்தாந்தமே போகும். இந்த தத்துவமுக்தா கலாபத்தினாலேயே தேசியம் நம்ம விசிஷ்டார்த்த சித்தாந்தத்தையே ஸ்தாபிச்சுட்டார். மகாகவியாக இருந்து 500 ஸ்லோகத்தினாலே சொல்லியிருக்கார். இப்படி தேசியனுடையதான ஒவ்வொரு காவியமும் தனித்தனியாகவே, இப்போ தேசிகனை தவிர வேற யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கா அந்த காவியம்னாலே, அதுக்காகவே அவரை என்றைக்கும் மனுஷ சிந்தனை இருக்கிற வரைக்கும் அவளுக்கு பெருமை உண்டு. இதெல்லாம் ஒதுக்கி வச்சு விடலாம், எதுவுமே வேண்டாம். இப்போ தேசிகன் சாதிச்ச எத்தனை விஷயங்களை பார்த்தோம், நாம இது ஒன்றுமே வேண்டாம். சுவாமி தேசிகன் கவிசிம்மம்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு பிரபந்தம் போகும், பாதுகாசகஸ்ரம் போகும், ஒரே பிரபந்தம் பாதுகாசகஸ்ரம். இந்த ஒரு பிரபந்தத்தினாலேயே, இந்த ஒரு கிரந்தத்தினாலேயே தேசிகனை சம்ஸ்கிருத பாஷை இருக்கிற வரைக்கும் மகாகவின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி சாதிச்சிருக்கார், அதுவும் ஒரே ராத்திரியில் சாதிச்சார், அது வேறு அபாரமான பெருமை. அவர் ஒரு ராத்திரியில் சாதிச்சார், சரி வேற யாரோ ஒருத்தர் பாதுகாசகாசிரம்னு ரங்கநாதன் விஷயமா சாதிச்சிருக்கார், ரங்கநாதன் பாதுகைகள் விஷயமா. அவர் பாவம் ரொம்ப ஒரு வருஷம் ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஸ்லோகங்கள்லாம் எழுதினார். அப்படின்னு வேற யாராவது ஒருத்தர் இந்த பாதுகாசகாஸ்திரத்தை சாதிச்சிருந்தா கூட அந்த பாதுகாசகாஸ்திரத்துக்காகவே அந்த சுவாமியை சம்ஸ்கிருதம் உள்ள வரைக்கும், ஸ்ரீ வைஷ்ணவம் உள்ள வரைக்கும் நிச்சயமாக அவர் தலையால் கொண்டாடணும். அந்த மாதிரியான பாதுகாசகாஸ்திரம் சாதிச்சிருக்கார். ஒவ்வொரு ஸ்லோகமும் என்ன ரத்னமான ஸ்லோகம், அந்த ரத்னமான ஸ்லோகத்திலே அத்த பாதுகாசகாஸ்திரமானது அப்படியே எப்படி வேதத்தில் இந்த கர்மாவை பண்ணுங்கோ அந்த கர்மாவை பண்ணுங்கோ அந்த கர்மாவை பண்ணுங்கோ, நீங்கள் நன்னாக இருப்பங்கோ, குழந்தை குட்டிகளோடு இருப்பங்கோ, பயிர் பச்சையோடு இருப்பங்கோ, ஐஸ்வர்யத்தோடு இருப்பங்கோ, ராஜாவாக இருக்கிறவன் அப்படியாக்கும், ரொம்ப விஜயபவம், ரொம்ப ஜெய விஜயாக இருப்பானவன், ராஜா இந்த அஸ்வமேதம் பண்ணினான்னா போகிறோம், அஸ்வமேதம் பண்ணினா தேசம்லாம் க்ஷேமமாக இருக்கும், ஊரில் இருக்கிறவாள்லாம் ஆயுஷோடு இருப்பா, எல்லாரும் யாருக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் என்று வேதமானது நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நல்ல கர்மாக்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து இந்த கர்மாவை பண்ணுங்கோ, இந்த ஐஸ்வர்யம் உண்டு, இந்த க்ஷேமம் உண்டு என்று இப்படியெல்லாம் அது எவ்வளோ நல்ல கர்மாவை காட்டுறதோ அதுபோல் வேதம் பூராவும் எப்படி நல்ல கர்மாக்கள் எல்லாம் காட்டி கொடுக்குறதோ அது மாதிரி சுவாமி தேசிகன் 1008 ஸ்லோகத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அந்த ஸ்லோகத்தினாலே இவ்வளவு க்ஷேமம் வரணும், இந்த மாதிரியாய் வாழ்க்கணும், இந்த மாதிரியாக வாழ்க்கை நல்லது நடக்கணும்னு நினச்சி நினச்சி அந்த அனுகிரகிச்சு ஒவ்வொரு ஸ்லோகம் அந்த பாதுகா பிரபாவமாய் எந்த ஒரு ஸ்லோகமாக இருந்தாலும் அவ்வளவு அமோகமான பலனை தரக்கூடியது. வேதம் எப்படி நிறைய கர்மாக்களை விஸ்தாரமாக சொல்லி கொடுத்து அதனாலே பலனை தரக்கூடியதாக இருக்கோ அதுபோல பாதுகாசகாஸ்திரமானது ஒவ்வொரு ஸ்லோகமும் அமோகமான பலனை தரக்கூடியதாக, ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை இப்போ ஒன்று சொல்கிறேன் கேளுங்கோ. பூர்வாச்சாரியால் நிறைய சொல்லி கொடுத்துருக்கா, அதில் தேரெழுந்தூர் ஆண்டு வந்து சொல்லும்போது என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த ஸ்லோகத்தை ஆவர்த்தி பண்ணால் போகும், இந்த ஸ்லோகத்தை ஒரு ஆவர்த்தின்னு சொல்கிறது என்ன, திருப்பி அனுசந்தானம் பண்ணுறது, அந்த இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணின்னு வந்தால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் தீர்ந்துடும் அப்படின்வர். அனன்ய சரண சீதன் அனந்த க்ளேஷதாகரே சரணம் சரணத்ராணம் ரங்கநாதஸ்ய சம்ஸ்ரயே அனன்ய சரண சீதன் அனந்த க்ளேஷதாகரே சரணம் சரணத்ராணம் ரங்கநாதஸ்ய சம்ஸ்ரயே. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ தேரந்துராண்டவன், ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, நிறைய எல்லாமே பிடிக்கும் அவருக்கு, அதில் இந்த ஸ்லோகமானது என்ன கஷ்டத்துலேயும் காப்பாற்றும், ஏன்னா அதுதானே எல்லாருக்கும் வேண்டியிருக்கு. கஷ்டத்துக்கு எங்கே போவோம், யாரை போய் பிடிப்போம், எப்படி பணம் சம்பாதிப்போம், எந்த மருந்து சாப்பிடுவோம், என்ன வைத்தியனிடத்துல போய் நிற்போம், யாராவது ஒத்தாசை பண்ண மாட்டாளா அப்படின்னு அங்கே எங்கே திரும்பி பார்த்து கடைசியில் இல்லைன்னா எந்த சாமியார்கிட்ட போவோம், இல்லைன்னா எந்த தெய்வத்துக்கிட்ட போவோம்னு எல்லாரும் என்னமோ பதறோம் இல்லையா. தேரந்துராண்டவன் எந்த பதட்டமும் வேண்டாம், நம்பி சொல்லுங்கோ. அனன்ய சரண சீரன் அனந்த க்ளேச சாகரே சரணம் சரணத்ராணம் ரங்கநாதசிய சம்சுரையே. இந்த பாதுகாதச ஸ்லோகத்தை நம்பி சொன்னால் போகும், இது நிச்சயமாக காப்பாற்றும். அது யாரை போய் கேட்டு நமக்கு என்ன காரியமானோ அந்த காரியத்தை இந்த ஸ்லோகம் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு. அதே போல் இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடியது. அந்த ஸ்லோகத்தையும் இப்போ பரத சிரதி லக்னாம் பகுவித புருஷார்த்த கிராம சீமாந்தரேகாம் ஹரிச்சரண சரோஜன்யாத தன்யாமனன்யா பரதசிரசி லக்னாம் பாதுகே பாபயம் ஸ்வாம் சதமிக சரதஸ்தே ஸ்ரவயேயம் சமிருத்தி. பகுவித, திருப்பியும் சொல்றேன் ஸ்லோகத்தை கவனிச்சு வச்சுக்கோங்கோ. பகுவித புருஷார்த்த கிராம சீமாந்தரேகாம் ஹரிச்சரண சரோஜன்யாத தன்யாமனன்யா பரத சிரசி லக்னாம் பாதுகே பாவயம் ஸ்வாம் ஸ்வதமிக சரதஸ்தே ஸ்ராவயேயம் சமிருத்திம். இந்த ஸ்லோகம் சகல பலன்களையும் தரக்கூடியது. என்ன ஸ்லோகமே அப்படித்தான், பகுவித புருஷார்த்த கிராம சீமாந்தரேகாம் எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் தரக்கூடிய ஒரு எல்லை நிலமாக இருக்கிற பிராட்டியான பாதுகாதேவியினுடையதான பிரபாவத்தை அம்மா பிராட்டி அந்த பரதாழ்வான்னு உன்னை தலைமையில வச்சு கொண்டாடினாரே, உன்னுடைய பெருமையை நான் இன்னைக்கு இல்லை என்னைக்கும் இல்லை. சதமிக சரதத்தை 100 ஆயுசு 100 வருஷங்கள் ஒன்று நான் சொல்லிண்டே சந்தோஷப்பட்டு இருப்பேன்மா அப்படின்னு அந்த பாதுகாதேவனிடத்திலே உருகி சொல்றார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகம் இப்படி சுவாமி தேசிகன் வேற ஒண்ணுமே சாதிச்சிருக்க வேண்டாம், சுவாமி ரகசிய திரிதாரம் சாதிச்சிருக்க வேண்டாம், கீதா தாத்பரிய சந்திரிகை சாதிச்சிருக்க வேண்டாம், இல்லைன்னா யாதவாபியம் சாதிச்சிருக்க வேண்டாம், அதிகரண சாராவளி வேண்டாம், இன்னும் எத்தனை கிரந்தங்கள் தத்துவமுக்தாக ஒன்றும் வேண்டாம், பாதுகாசகாசரம் ஒன்று சாதிச்சார் சுவாமி. அந்த சுவாமி சாதித்த பாதுகாசகாசரத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லும்படியாக அப்படி ஆச்சாரியம் கவி சிம்மம் அதான் சொல்கிறேன். எத்தனையோ பேர் கவிகள் இருந்திருப்பா, ஆனால் இருந்தாலும் கவி சிரேஷ்டர்னா சுவாமி தேசிகன்தான் கவி சிரேஷ்டர். இப்படி சம்ஸ்கிருதம், சம்ஸ்கிருதத்திலே சுவாமி தேசிகனுடையதான கவிதைகளுடைய பெருமையை சொல்லி வாழாது. அநேகமாக இப்போ 1 மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் உபன்யாசம் ஆரம்பிச்சு. இன்னும் இதே போலே சொல்லுண்டே, எப்படி சுவாமி தேசிகன் பாதுகாதேவியினுடைய பிரபாவத்தை அம்மா நான் உன்னுடைய பெருமையை சொல்ல ஆரம்பித்தேன், விதாதுமபி சக்னியாம் சதசகஸ்ரிகாம் சம்மிதாம்னு 1000னு ஆரம்பித்தேன், போகிற போக்க பார்த்தா 1 லட்சம் கூட சொல்லுவோம் போல இருக்கேம்மா உன்னுடைய ஒரு திவ்ய கருணையினாலே என்று சாதிக்கிறார். அதுபோல சுவாமி தேசிகனுடையதான பிரபாவம் சொல்லி மாடாது. தேசிகனே ஒரு இடத்துல சாதிச்சுட்டார். சரஸ்வதீம் நித்யம் பிரசம்சந்தி சந்த சௌரபவேரிவேதினு சம்ஸ்கிருதம் சொல்லுவேன் கவிதைகள். ரொம்ப டஃப்பாக சொல்கிறதுனாலும் அபாரமாக சொல்லுவேன், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுனாலும் ரொம்ப அபாரமாக சொல்லுவேன். அப்படியே டேஸ்ட்டு அப்படியே தேன் சுட்டுற மாதிரி சொல்லணும்னாலும் நன்னா சொல்லுவேன், எவ்வளோ வேணால் சொல்லுவேன், சம்ஸ்கிருதத்தில் எப்படி சொல்லணும்னாலும் சொல்லுவேன். அது கௌட வைதர்ப பாஞ்சால மாலாகாராம் சரஸ்வதீம் யஸ்ய நித்யம் பிரசம்சந்தி சந்த சௌரபவேதினு சந்தா சௌரபவேதினா. இந்த சம்ஸ்கிருதத்தினுடைய அழகான அந்த சுகந்தம் தெரிஞ்சவா என்னுடைய வார்த்தையை அப்படி கொண்டாடுறா அப்படின்னு. என்ன என்னமா பேசுகிறார் தேசியம், டஃப்பாகவும் பேசுகிறார் சிம்பிளாகவும் பேசுகிறார். டஃப்பாக பேசணும், அப்படியே கடகட கட கட கடன்னு அப்படியே கொப்பளிக்கிற மாதிரியான சம்ஸ்கிருதம், வெறும் அந்த சம்ஸ்கிருதத்தினுடைய இந்த எழுத்துக்களை மாத்திரம் கேட்டுருக்கணும் அப்படின்னா கூட அது போகும் தேசிகன் ஸ்லோகமா, அது வெறும் எழுத்து மாத்திரம் கேட்டுட்டு இருந்தால் போகும் சுவாமி அப்படின்னு அப்படி ரொம்ப கொண்டாடும்படியாக இருக்குது. பிஞ்சா இது அது ஆச்சரியமாக நிறைய ஸ்லோகங்கள், 1ஆ 2ஆ கருட பிஞ்சாசத்து, கருட பிஞ்சாசத்தை அனுசந்தானம் பண்ணால் பரமபோக்கியமாக இருக்கும். எதனால அப்படின்னா அது அந்த சவுண்டே அப்படி இருக்கும். பிந்தியாத் சார்தம் புலிந்தியா சபதி பரிஹிருத பிரம்மகா ஜிம்ஹகாரே ருத்வேல்ல பில்ல பல்லி நிகரண கரணா பரணா கரணானா புக்னப்ரோ ப்ரோகுடி ப்ரோ பிரமதமித கருக்ஷோபித க்ஷ்மாந்தரிக்ஷ சக்ராக்ஷோ வக்ரதுண்ட கரதரணகர க்ரூரதம் ஸ்ராகரால பாயாத் அஸ்மான பாயாத் பாருங்க ஸ்லோகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ருந்தியாத் சார்த்தம் புலிந்தியா சபதி பரிஹிருத பிரம்மகா ஜிம்மகாரே ஸ்லோகம் அப்படியே கொட்டச்சவே அப்படியே கௌரவமா அப்படியே நவரத்னங்களை கொண்டு வந்து அப்படியே சொல்லாவே வாயிலேருந்து அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கு. வசத்தியான வார்த்தைகள், கம்பீரமான பதப்பிரயோகம், இது இப்படி ஒன்று ரெண்டும் இல்லை. மொத்தம் அந்த கருட பஞ்சாசத் பூராவுமே அப்படி தான் இருக்கும். இதே போல சுவாமி தேசியனுடைய ஸ்ரீ சூக்திகளில் அந்த மேன்மையும் எளிமையும் ரொம்ப அழகு, அது குழஞ்சிண்டு போகும். தமிழ் காக்கவே வேண்டாம், தமிழில் வார்த்தைகள்லாம் சுவாமி தேசியனிடத்தில் அப்படியே குழஞ்சிண்டு வந்து கேட்டுட்டே இருக்கலாம். அந்த இனிமையே போகும், அது அதுவே ரொம்ப சுத்தமாயும் பவித்திரமாயும் அது நம்ம க்ஷேமத்தை தரக்கூடியதாயும் அர்த்த விசேஷங்கள்லாம் அவ்வளவு. ஏன்னா சுவாமி தேசியனுடைய வாக்கில் ஹயக்ரீவன் வந்து பேசுகிறார். ஒருமதி என்பர் உலங்க வந்தனா உலக மடங்க வளந்தளந்தனா ஒரு சடையொன்றிய கங்கை தந்தனா உலக படங்கள் அரங்கு கொண்டனா தருமமுயர்ந்தறி நின்ன நின்னனா தரும நிரந்தறி செய்து சென்றனா சகடமுடைந்து கலங்க வென்றனா தமர்கள் அருந்து மருந்தி நின்றனா திருமகள் செய்ய கரங்களொன்றினா திகழ் துளவுந்து மணங்க வந்தனா செழுமணி கொண்ட சிலம் விளங்கினா சிலை தனிலன்றோ கணங்குமிந்தனா அருமறையந்தமர்ந்த பண்பினாயன் முடி தன்னில் அமர்ந்துயந்தன அருள் தர வெண்ணி ஐந்தை வந்தனா அடியவர் மெய்யருமலர் பதங்களே. என்ன பாருங்க, அப்படியே தேனையே குழைச்சு வார்த்தையா கொடுத்தா போல. தேவ ஸ்ரீ தேவநாத பெருமாள் விஷயமாக நவமணி மாலையை ஆரம்பிக்கச்சே அப்படியே உருகி ஓடுறது. பெருமாள் திருவடியிலே இருக்கிற அந்த பக்தி ரசம் இருக்கேன், அந்த பக்தி ரசமானது அந்த ஹிருதயத்திலே பக்தி ரசம் உணர்ச்சி மயமாக இருக்குமே, அந்த உணர்ச்சி மயமானதே சொல் வடிவமாக வந்து அதுவும் கேட்பதுக்கு பரமானந்தமாக பரமபோக்கியமாக இருக்குமே, அப்படி அந்த திருவடிகளை வர்ணிக்கிற பாசுரம் இது. உருமதி என்பருளங்க வந்தனா உலக மடங்க வளந்தளந்தனா ஒரு சடையொன்றிய கங்கை தந்தனா உலக படங்கள் அரங்கு கொண்டனா தருமம் உயர்ந்ததி நின்ன நின்னனா தரும நிரந்ததி செய்து சென்னனா சகடமுடைந்து கலங்க வென்றனா தமர்கள் அருந்து மருந்தி நின்பனா திருமகள் செய்ய கரங்கள் ஒன்றினா திகழ் துளவுந்து மணங்கமிந்தனா செழுமணி கொண்ட சிலம் விளங்கினா சிலை தனிலன்றோரணங்குமிந்தனா அருமறையந்தமர்ந்த பண்வினாயன் முடி தன்னில வந்துயந்தனா அருள் தரவெண்ணி ஐந்தை வந்தனா அருள் தரவெண்ணி ஐந்தை வந்தனா அடியவர் மெய்யர் மலர்பதங்களே. அடுத்த பாசனம் மகரமளருமளவில் பௌவமடைய உற்றலத்தனை வடிவு கமடம் எனவமந்து கிரிதனை தரித்தனை. எப்படி போறது பாருங்க, அந்த பாசுரங்கள்லாம் அமையறதுன்னா சுவாமி திருவாக்குனாலே ஒவ்வொரு பாசுரமும் அப்படியே மெட்டு போட்டு, அதுவும் இன்டர்நேஷ்னலி மோஸ்ட் அக்னாலஜு மியூசிஷியன் இருக்கு, அவளை கூட்டு அந்த மாதிரி அவள் டியூன் போடுறவாள்லாம் இருக்காளே மியூசிக் டைரக்டர்ஸ், அவள்லாம் இந்த ஸ்லோ பாசுரங்கள்லாம் பார்த்தான்னா இதுக்கு மெட்டு போட்டாள்னா பரமானந்தப்படுவாள். அதை வச்சு மெட்டு போட்டு பாசுரங்கள் வெளியில் வந்ததுன்னா மற்ற எல்லாம் இந்த சூப்பர் சாங் சூப்பர் ஹிட் சாங் அப்படின்னு சொல்லி கண்ட கண்ட பாட்டுலாம் இருக்க யாரும் அதுக்கப்புறம் அந்த கண்ட கண்ட பாட்டெல்லாம் கேட்கவே பிடிக்காது. அந்த மாதிரி அந்த மெட்டு என்ன, அது அர்த்த விசேஷம் என்ன, சுவாமி தேசிகனுடைய திருவாக்குனாலே வரும்போது மஞ்சுளா விஷோலை சூழாய் இந்தை மண்ணு மண்ணு சீறு வர எடுத்து நிற எடுத்தமா செல்வாசுதேவனே செஞ்சோலண்டு சிந்தை கொண்டு தீரிலாத தூதனாய் தெருமுண்டு தேசுயர்ந்த செல்வ தெய்வ நாயகா செல்வ தெய்வ நாயகா வெஞ்சோலாளர் கால தூதர் விஷு பாசம் வந்தென் மேல் விழுந்தழுந்தி ஆனயந்து விழுவதற்கு முன்னம் நீ அஞ்சல் அஞ்சல் அஞ்சலென் அளிக்க வேண்டும் அச்சுதா அடியவர்க்கும் அருளியர்க்கும் அடியவர்க்கும் மெய்யனே. தேவநாதனிடத்துல அவ்வளவு கதறிக்கொண்டு சொல்ற பாசனம் என்ன ஒரு என்ன கம்பீரமா இருக்கு, அதே சமயம் என்ன மென்மையா இருக்கு, என்ன லலிதமா இருக்கு பாருங்கோ. தேசியனுடைய ஸ்ரீசூக்தி அனுசந்தானம் பண்றது கொடுப்பனையே பெருசு நமக்கு. அர்த்த விசேஷம் ரொம்ப ஆச்சரியம், அர்த்த விசேஷம் இருக்கட்டும், அனுசந்தானம் பண்றதுக்கு அந்த கொடுப்பனையே அழுகுது. ஒரு பாசனம் இது, இந்த பாசுரத்தை கேட்டுட்டு ரங்கநாத பெருமாள் அந்த அரையர் இடத்துல இன்னொரு வாட்டி சொல்லுமேன்னு கேட்டாராம். அது இந்த பாசுரம் இது, என்னது யான் செய்கின்றேன் என்னாதார்க்கும் என்னடிமை தந்தளிப்பான் இமையோர் வாழும் பொன்னுலகில் திருவுடனே அமர்ந்தநாதன் புனலாரும் பொழிலரங்கம் திகழமன்னி தன்னகல மகளாத தகவாலோ அங்கும் தகவுடனே தன் கருமும் தானே எண்ணி அன்னையென தைக்கலங்கொண்டு அஞ்சல் தந்து என் அழலார நிழலார அழிக்கின்றானே. இந்த பாசுரத்தை திருவரங்கப் பெருமாள் அரையரிடத்திலே இன்னொரு முறை சொல்லும் கேட்கணும்னு ஆசைப்பட்டாராம். நாம் இன்னொரு முறை சொல்லலாமே. என்னது யான் செய்கின்றேன் என்னாதார்க்கும் இன்னடிமை தந்தளிப்பான் இமையோர் வாழும் பொன்னுலகில் திருவுடனே அமர்ந்தநாதன். புனலாரும் பொழிலரங்கம் திகழமன்னி தன்னகல மகளாத தகவாலோங்கும் தகவுடனே தன் கருமும் தானே எண்ணி அன்னையென அடைக்கலங்கொண்டு அஞ்சல் தந்து என் அழலார நிழலார அழிக்கின்றானே. ஒரு சமயம் ஆண்டவன் சாதிச்சாச்சு, திருக்குழந்தை ஆண்டவன் சொல்லச்சு, என்ன ஆச்சரியமான ஸ்லோகம், என்ன இந்த பாசுரத்தை சொல்லிண்டே மூச்சு போனோம்னு ஆசையா இருக்குன்னார். அது கலியன் பாசுரம். அது என்ன பாசுரம்னா, முன்ன வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ன பின்ன வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணமின்னுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இன்ன வண்ணமென்று காட்டீரிந்தளூரீரே. இந்த ஒரு பாசுரம் அது, நும்மை தொழுதவும் பதிகம் அது. இந்த பாசுரத்தை சொல்லிண்டே எனக்கு மூச்சு போகணும்னு ஆசையாக இருக்குன்னார் ஒரு சமயம் திருக்குழந்தை ஆண்டவன். அதுபோல் அந்த அந்த மாதிரி பாருங்கள், அந்த முன்ன வெண்ணம் பாலின் வெண்ணம் மாதிரி இந்த பாசுரம். இப்போ நம்ம தேசிய அந்த ஸ்ரீசுக்தி சொன்னேனே, அந்த ஸ்ரீசுக்தி இந்த ஸ்ரீசுக்தியும் பார்த்தேன்னா அது அப்படியே அதே மாதிரி இதில் பதங்கள்லாம் உருகிறது பாருங்கோ, என்ன ஒத்துமையாக உருகிறது பாருங்க. என்னது யான் செய்கின்றேன் என்னாதார்க்கும் என்னடிமை தந்தளிப்பான் இமையோர் வாழும் பொன்னுலகில் திருவுடனே அமர்ந்தநாதன் புனலாரும் பொழிலரங்கம் திகழமன்னி. இது தேசிகன் பாசுரம். கலியன் பாசுரம் பாருங்கோ, முன்ன வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ன பின்ன வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணமெண்ணுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இன்ன வண்ணமென்று காட்டீர் இந்தளூரீரே. பிரானே உன்னுடையதான திருமேனி, என்ன வண்ணமாய் சேவை தருகிறீர் என்று நான் காண வேணுமென்று ஆசைப்படுகிறேன், கண்முன்னே வந்து நிற்க மாட்டீரானீர் வாரீரோ பெருமாளே அப்படின்னு இந்த பாசுரத்தை அப்படியே சொல்லினே மூச்சு போகணும்னு ஆசைப்பட்டதா சுவாமி நம்ம ஆச்சாரியன் திரகுடம் தேசியம் சாதிச்சாச்சு. இந்த பாசுரத்தினுடைய அந்த சப்தத்தினுடைய ஒத்துமையை பாருங்கோன்னு, அதனால் கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன்னு முன்ன கூட அனுபவிச்சோம். அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். தேசிகனுடையதான ஸ்ரீசூக்துகள் அப்படி தமிழாக இருந்தாலும் அது சம்ஸ்கிருதமாக இருந்தாலும் பிராகிருதம் ரொம்ப அழகு, இப்படி ஒன்றொன்றும் அழகு. எல்லாத்தோட அந்த சுவாமி தேசியனுடைய ஸ்ரீசூக்திக்கு வசப்பட்டு பெருமாள் தன்னை இழந்து கொடுத்ததான ஒரு பரிசை சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை முடிக்கிறோம். இது சொல்லி மாளாது. கவிசிம்மம் சுவாமி, கவிசிம்மமான சுவாமியினுடையதான ஸ்ரீசூக்திகளுடைய பெருமையை சொல்கிறதுக்கு அது எப்படி புலியனுடைய பெருமையை ஒரு எலி சொல்லுமா? அதுபோல அது நம்மாழ்வாருடைய பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணச்சு. ஈ ஆடுவதோ கருடற்கெதிரே இரவிக்கெதிரும் மின்மினி ஆடுவதோ பேயாடுவதோ எயில் ஊர்வசிமன் அப்படின்னு ஒரு கவி சொன்னாராம். நம்மாழ்வாருடையதான கவிதையும் என்னுடைய கவிதையும் உண்டாகுமா? நம்மாழ்வாரோட கவிதை ஊர்வசி ஆட்டம் போல இருந்தா என் கவிதை பேய் ஆடுவது போலே அப்படி இருக்கு, அவ்வளோ கேவலமா இருக்குன்னு. அந்த அந்த எழிலான ஆட்டம் எங்கே, என்னுடைய பேயினுடைய ஆட்டமான கோரமான ஆட்டம் எங்கே, அப்படி இருக்கே நம்மாழ்வாருடைய கவிதைகள் அப்படின்னார். அதுபோல சுவாமி தேசியனுடைய பெருமை கவிசிம்மம்னு சொல்றதுக்கு புலியனுடைய பெருமையை எலி சொல்ல முடியாது. சுவாமி தேவபெருமானுடைய அனுபவத்திலே எத்தனையோ சாதிச்சிருக்கார், ஒவ்வொன்றும் அத்தியாச்சரியமா இருக்கும். அது அதில் ஒரு இந்த திருச்சின்னமாலையை மாத்திரம் சொல்றேன். அந்த திருச்சின்னமாலையினுடையதான பெருமை, அது ஒரு அழகா அது 10 ஸ்லோகம் 10 பாசுரம் அழகா சொல்ற 13 பாசுரம் இருக்கு. இந்த பாசுரங்கள் அனுசந்தானம் பண்ண உடனே பெருமாள் தன்னை மறந்து தனக்கு ஊதி கொண்டிருந்ததான திருச்சின்னத்தை எடுத்து தேசிய நடத்திலே கொடுத்துட்டாராம். எனப்போ 2 திருச்சின்னத்திலே 1 இனிமே அவருக்கு தான் விட்டாராம். அது பொதுவாக ஒத்த திருச்சின்னம் அமங்கலம்னு தமிழ்நாட்டிலே பேச்சு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் தேவப்பெருமாளுக்கு மாத்திரம் இன்னைக்கும் ஒரே திருச்சின்னம் தான். ஏன்னா 8 திருச்சின்னத்திலே 1 திருச்சின்னம் சுவாமி தேசிகனுக்கு கொடுத்தாச்சு, சுவாமி தேசிகனுக்கு கொடுத்தாச்சு. அதனாலே என்னைக்கு அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அதான் எது ஒரு வழக்கத்தில் வந்திருக்கு பாருங்க, வேற ஒரு காரணம் கிடையாது. தேவை எங்கு ரெட்டை திருச்சின்னம் தான் எந்த பெருமாளுக்கும் ஊதுவா, எந்த கோவிலையும் ஒத்த சின்னம் வச்சுக்கவே மாட்டா. ஒத்த சின்னம் ஊதுறதுன்றது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்குலாம். ஒத்த சின்னம் ஊதுறதுன்னா யாருன்னா போயிட்டாதான் ஒத்த சின்னம் ஊதுவா. ஆனால் தேவப்பெருமாளுக்கு இன்னைக்கும் ஒத்த சின்னம். ஏன்னா அன்னைக்கு தேசிகனுக்கு கொடுத்த அவார்டு, சுவாமி பெருமாள் தேசிகனுக்கு கொடுத்த அந்த பிரதம் இருக்கு, அந்த பிரதத்தை இன்னி வரைக்கும் கடைபிடிக்கிற அனுஷ்டானத்தில் கடைபிடிக்கிறா பாருங்க. அது திருச்சின்ன மாலைன்னு தான், அதனால தான் அந்த பிரபந்தத்துக்கு திருச்சின்ன மாலைன்னு பேர். சுவாமி பெருமாளுடையதான திருச்சின்ன ஒலி எந்த மாதிரியான துவனிக்கிறதுன்னா அப்படி வேதாந்த சாரமாக துவனிக்கிறதேன்னு தேசிகன் அனுபவிச்சு சொன்னது. அந்த சாதிச்ச அந்த திருச்சின்ன மாலையினுடையதான அனுபவத்துக்கு வசப்பட்டு பெருமாள், ஒரு கவியினுடையதான வார்த்தைக்கு வசப்பட்ட பெருமாள் என்ன ஒரு டைட்டில் கொடுப்பார், எந்த மாதிரி அனுகிரகம் பண்ணுவார்னு. தேசிகனுக்கு அனுகிரகம் பண்ணா போல யாருக்கு பண்ணியிருக்கார் சொல்லுங்க. தேசிகனுக்கு அந்த திருச்சின்னத்தை கொடுத்துட்டாராம். அனைத்துலகம் காக்கும் அருளாளர் வந்தார், அனைத்துக்கும் அதிபதியாய் நிற்பார் வந்தார், தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார், தேசொத்தாருமிக்காரும் இல்லார் வந்தார், நினைக்க நமக்கு இன்னறிவு தந்தார் வந்தார், நிலை நின்ன உயிர் தோன்ற நினைந்தார் வந்தார், எனக்கு இவர் நான் இவர்க்கென்ன இனியார் வந்தார், எழுத்தொன்னில் திகழ நின்னார் வந்தார் தாமே முத்துன்ன. இதே போல 10 பாசுரம் வந்தார் 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 அப்படின்னு. அது பெருமாளுடைய அந்த பெருமாள் வந்த அழக திருச்சின்ன ஓலையோ ஓசையோட சேர்த்து அனுபவிச்சு சுவாமி தேசிகன் அப்படின்னு. அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், அனைவரி தேரின் மேலழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரந்தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்திமலை முடிய முகில் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், ரூம்பரு தொழுங்கழலுடையார் வந்தார் தாமே. பெருமாளே உருகி போய் பெருமாள் அப்ப பரவசப்பட்டு போய் தன்னுடைய திருச்சின்னத்தை சுவாமிக்கு கொடுத்தார். ஏன்னா கவி, மகாகவி சுவாமி தேசிகனுடையதான கவி சிம்மம் சுவாமி தேசிகன் என்பதை அனுபவிச்சு ஏதோ கொஞ்சம் சொன்னேன், ஏதோ கொஞ்சம் சொல்லி மாளாவே மாளாது. ஐயோ அப்போ எவ்வளவு சொல்லலாம், 1000 நாள் சொல்லலாம். அப்படி ஆக்கும் அந்த கவியினுடைய அந்த அந்த பதங்களுடைய அழகும் அதில் இருக்கிற அர்த்த கம்பீரமும் ஒவ்வொரு ஸ்லோகத்தினாலையும் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு நாள் பூரா அனுபவிக்க வேண்டும்படியான அப்பேற்பட்ட நம் ஆச்சாரிய சுவார்வ சார்வபவனுடையதான பெருமையை நாம் எந்த பிரகாரத்தினாலே அனுபவிச்சாலும் அனுபவிச்சு மாளவே மாளாது. இன்னைக்கு கவி சிம்மம்ன்றதான டாபிக்கை பற்றி சொல்லலாம்னு ஆசைப்பட்டு சொன்னேன். அடுத்த ப்ரோக்ராமில் சுவாமி தேசிகன் தார்க்கிக சிம்மம் என்றதான இந்த பெருமையை நினைச்சு கொஞ்சம் அனுபவிக்கலாம்னு சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.